بسم الله الرحمن الرحيم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சமீபத்தில் கோவையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினருக்கும் சுன்னத் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொண்டு கபர் வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சாராருக்கும் மத்தியில் விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் சஹீஹான ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா என்ற தலைப்பில் இருவரும் விவாதித்துக் கொண்டார்கள். இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவர்களை பொறுத்தவரை அவர்களிடத்திலே இணை வைப்பு கொள்கை குழப்பம் இருக்கிறது என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இரண்டு சாரார்களும் விவாதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு ஹதீஸ்களை பற்றியது, சஹீஹான ஹதீஸ்கள் முரண்படுமா என்ற பிரச்சனையை பற்றியது. இந்த விவாதத்தில் பொய்யான உண்மைக்கு முரணான பல தகவல்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் முன்வைக்கப்பட்ட காரணத்தால் அதற்குரிய சரியான விளக்கத்தை அளிப்பதற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இந்த விவாதத்தில் எம்ஐ சுலைமான் அவர்கள் ஹதீஸ் கலையில் சஹீஹான ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் அதை நாம் மறுக்கலாம், அதை மறுக்க வேண்டும் என்று ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அறிவிக்கக்கூடிய ஆட்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அதுபோன்ற ஹதீஸ்கள் புகாரியில் இருந்தாலும் அவற்றை நாம் மறுக்கலாம் என்று எம்ஐ சுலைமான் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அதற்கு பல்வேறு செய்திகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எம்ஐ சுலைமான் அவர்களை பொறுத்தவரை அவர் ஹதீஸ்களை அறிவுள்ளவர் என்ற ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு கருத்து பல மக்களிடம் இருந்தது. இன்றைக்கு இவரை இறக்கிவிட்டு பிஜே அவர்கள் செய்யக்கூடிய கொள்கை குழப்பத்தை நியாயப்படுத்தி விடலாம் என்று சகோதரர் பிஜே அவர்கள் நினைக்கலாம். அதிகமான மக்களிடம் ஹதீஸ் கலையில் இருக்கிறது என்ற கருத்தை நாம் பதிய வைத்து விடலாம் என்று இவர் நினைக்கலாம். ஆனால் ஹதீஸ் கலையை பற்றி அறிந்த அறிவுள்ள மக்கள், கண்டிப்பாக தெளிவுள்ளவர்கள், அவர்கள் இந்த பிதத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு எம்ஐ சுலைமான் அவர்கள் செய்வதால் ஹதீஸ் கலையில் சையான ஹதீஸ்களை மறுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிவுள்ளவர்கள் புரிய மாட்டார்கள். மாறாக எம்ஐ சுலைமான் அவர்களுக்கு ஹதீஸ்களை தெரியவில்லை, இவர் ஹதீஸ்களை இருட்டடிப்பு செய்கிறார் என்று இவர் மீது உள்ள நம்பிக்கைதான் எடுபட்டு போகுமே தவிர ஹதீஸ்களையில் எந்த குழப்பமும் ஏற்படாது. இவர் சொல்லக்கூடிய முதலாவது தகவல், முகத்திமத் இப்னு சலாஹ் என்ற நூலில் இப்னு சலாஹ் அவர்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கெல்லாம் முன்னோடி, முதன் முதலில் ஹதீஸ்களை விதிகளை தொகுத்தவர், அவரே குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்ற தகவலை அவர் முன்னால் வைக்கிறார்.
ஹதீஸ் கலையில முன்னோடி இப்னு சலாஹ், முக்கத்திமா இப்னு சலாஹ் என்று சொல்வார்கள். இவருடைய காலம் வந்து ஹிஜ்ரி 577 அவர் பிறந்தவர். இந்த நூலுக்கு விரிவுரை எழுதிய நுக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஒரு நூல். அவர் 773 பிறந்து 852 இறந்திருக்கிறார். இப்னு சலாஹ் என்று சொன்னால் ஹதீஸ் கலையை படித்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இப்னு சலாஹ் அவர்கள் சொன்ன அந்த நூலினுடைய விரிவுரையிலே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மின்ஹா அய்யகூன முனாக்கிலன் லினஸ்ஸில் கிதாப், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பது, அதை எதை வைத்துக் கொண்டு அறிந்து கொள்வது? ஹதீஸ் கலையிலே குறிப்பிடுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேரடியாக முரணாக அமைந்திருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முரணாக இருக்குமானால், அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருக்குமானால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அன்றைய எப்போ ஹிஜ்ரி 577 இது கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறது, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, இமாம் நவவி அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, அதே போன்று இப்னு சலாஹ் அவர்களும் ஈதோ கொள்கைக்கு போயிட்டாரா? அவங்க தான் நமக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருந்தால் அது கண்டிப்பாக இட்டுக்கட்டப்பட்டதுதான்.
இந்த தகவலை பல இடங்களில் அவர் கூறுகிறார். ஹிஜ்ரி 577 வாழ்ந்த முகத்திமத் இப்னு சலாஹ் அவர்கள் சஹீஹான ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக அவர் சொல்கிறார். ஆனா உண்மையிலே நீங்க முகத்திமத் இப்னு சலாஹ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த தகவலை இப்னு சலாஹ் அவர்கள் எங்கேயுமே சொல்லவில்லை. அவர் என்ன தகவலை சொல்கிறார், மின்ஹா யகுன முகா முனாகிலன் லினஸ்ஸில் கிதாப், குரானுக்கு மாற்றமாக இருப்பதும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசினுடைய அடையாளம் என்ற ஒரு வாசகத்தை சொல்லி, இது இப்னு சலாஹ் சொல்லியிருக்கிறார், ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு இடங்களில் எம்ஐ சுலைமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா உண்மையிலே இவருக்கு ஒரு விவரம் தெரியவில்லை. இந்த வாசகத்தை சொன்னது இப்னு சலாஹ் அவர்கள் அல்ல, இதை சொன்னது இப்னு சலாஹ் முகத்திமத் இப்னு சலாஹ் என்ற நூலுக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள்தான். அந்நுக்கத் என்ற அவர்கள் அவர் நூலிலே இதை குறிப்பிட்டார்கள். ஆனா இதில் எம்ஏ சுலைமான் என்ன செய்கிறார் என்றால், இதை இப்னு சலாஹ் சொன்னார், ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களின் முன்னோடியே இதை சொல்லி இருக்கிறார் என்று இப்னு சலாஹோட தொடர்பு படுத்துகிறார். ஆனா இந்த வாசகத்தை இப்னு சலாஹ் அவர்கள் சொல்லவே இல்லை. இது அவருடைய முதலாவது அறியாமை. சரி, இப்னு சலாஹ் சொல்லார்னா என்ன? இப்னு ஹஜர் அவர்கள் அவருடைய விரிவுரையில சொல்லித்தானே இருக்கிறாங்க என்ற நீங்க கேள்வியை கேட்கலாம். முதல் இப்னு சலாஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இப்னு ஹஜர் அவர்களுடைய சொல்லை எடுத்துக்காட்டி அவர் எம் ஏ சுலைமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மின்ஹா யகுன முனாகிலன் லி நஸ்ஸில் கிதாப், குரானுடைய தெளிவான கருத்துக்கு அது முரண்பாடாக இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸின் அடையாளம் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள். அவங்க என்ன சஹீஹான ஹதீஸுக்கா இவ்வாறு சொன்னார்கள்? இன்னைக்கு டிஎன்டிஜே செய்யக்கூடிய வேலை என்ன? புகாரியில் உள்ள அறிவிப்பாளர் தொடரில் எந்த குறையும் இல்லாத ஒரு சஹீஹான ஹதீஸுக்குரிய இலக்கணங்கள் எல்லாம் பொருந்திய ஹதீஸ்களை இவர்கள் மறுத்துக்கொண்டு அந்த ஹதீஸ்களை நம்பக்கூடிய மக்களை காஃபிர்கள் முஷரிக்குகள் என்று சொல்லக்கூடிய பிதாத்தான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்வது, இப்னு சலாஹ் அவர்கள் தன்னுடைய நூலில் இட்டுக்கட்டப்பட ஹதீஸ்களை பற்றிய பேசியது, அதெல்லாம் என்ன நிலை என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல இப்னு சலாஹ் அவர்கள், இப்னு சலாஹ் அவர்களாக இருக்கட்டும், இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் இந்த ஹதீஸ்களை தொகுப்பு நூலை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு வர்றாங்க. அதுல அவர்கள் முதலாவது என்ன செய்யறாங்கன்னா, சஹீஹான ஹதீஸ்னா என்னங்கிற அந்த விளக்கத்தை தருகிறார்கள். சஹீஹான ஹதீஸுக்குரிய இலக்கணத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் இப்னு சலாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அம்மல் ஹதீசு சஹீஹு, சரியான ஹதீஸ் என்பது, ஃபஹுவல் ஹதீசுல் முஸ்னதுல்லதி எத்தசிலு இஸ்னாதுஹு பி நக்லில் அதுலில் லாபித் அனில் அதுலில் லாபித் இலா முன்தஹாஹு வலா எக்கூனு ஷாதன் வலா மு அல்லலன். இதுதான் சஹீஹான ஹதீஸுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம். நல்லா நீங்க பார்த்துக்கோங்க, என்ன சஹீஹான ஹதீஸ் என்பது அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எந்த முறிவும் இல்லாமல் இணைப்பு சரியாக இருக்கும். முதலாவது. இரண்டாவது, ஒவ்வொரு அறிவிப்பாளர் தலும் அதிலில் லாபித், நல்ல நேர்மையானவரா இருக்கணும், லாபித் நினைவாற்றல் உறுதியானவரா இருக்கணும். அப்ப மூணு நிபந்தனைகள் ஆச்சு, இணைப்பு இருக்கணும், தொடர்பு முறிவு இருக்கக்கூடாது, அதில் அறிவிப்பாளர் நேர்மையானவராக இருக்கணும், இரண்டாவது அல் லாபித் அவர் மனநத்தன்மை உறுதியானவராக இருக்கணும், மூணாச்சு. வலாயக்கூனு ஷாதன், அந்த ஹதீஸ் ஷாதாக இருக்கக்கூடாது. ஷாத் என்றால் வேறு பல நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த தகவல்களுக்கு மாற்றமான தகவலை இவருடைய அறிவிப்பில் இருக்கக்கூடாது. உறுதியான அதிகமான அறிவிப்பாளருடைய தகவல்களுக்கு மாற்றமாக இவர் அறிவிக்கக்கூடாது, இது சாதா இருக்கக்கூடாது. வலாமு அல்லலன், இன்னும் மறைமுகமான ஆழமான குறையும் அதில் இருக்கக்கூடாது. அறிவிப்பாளர் தொடர்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த இந்த அறிவிப்பையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இதுல கரெக்டா இந்த ஆள் வர்றாங்க, இதுல வரலையே, அப்ப ஒரு ஆள் விடுபட்டுட்டாங்க. இப்படி ஆழமாக ஆய்வு செய்யும் போது தெரியக்கூடிய இல்லத் என்ற குறையும் அதில் இருக்கக்கூடாது. ஆக சஹீஹான ஹதீஸுக்கு கத்திமத் இப்னு சலாஹ்ல அந்த அறிஞர் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன, அது மாதிரி இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன, இந்த அஞ்சு தான். சரியா, இந்த அஞ்சு தான். இதுல அவங்க எங்கேயாவது சரியான ஹதீஸ்ல இலக்கணம் சொல்லும் போது இது குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு டிஎன்டிஜே அப்படித்தானே சொல்றீங்க, சரியான ஹதீஸுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா இந்த டிஎன்டிஜே இருக்கட்டும், எம்ஏ சுலைமானா இருக்கட்டும், மத்த தாயிகளா இருக்கட்டும், சரியான ஹதீஸுக்கு விளக்கணம் தாரீஃப் சொல்லும் போது அவங்க இந்த தாரீஃபை சொல்றதில்ல, இதோட ஒன்னு சேர்த்துக்கிறாங்க, ஆறாவது ஒன்ன சேர்த்துக்கிறாங்க, என்னன்னா குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்ப ஹதீஸ் சையானத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அவங்க குரானுக்கு இது மாற்றமாக இருக்கக்கூடாதுங்கிறத சேர்த்தாங்களா? கிடையவே கிடையாது. சஹி ஹதீஸ் சையான ஹதீஸ்ல இந்த அஞ்சு தான், ஏன் இந்த அஞ்சு வந்துட்டு அது குரானுக்கு மாற்றமா வரவே வராது என்பதை நீங்க புரியும். இதுதான் முகத்திமத் இப்னு சலாஹ்ல சொல்லப்பட்ட சஹீஹான ஹதீஸுக்குரிய விளக்கம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் குரானுக்கு மாற்றமாக அது இருப்பது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அடையாளம் ஏன் சொன்னாங்க, அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். முகத்திமத் இப்னு சலாஹ்லேயே லைஃபான ஹதீஸுகளை பற்றி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இது ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் லைஃபான ஹதீஸ்களை பற்றி ஒரு உண்மையை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். என்ன தெரியுமா, லைஃபான ஹதீஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த அஞ்சு நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை இல்லை, அதனால் அந்த ஹதீஸ்களை நம்மால் நம்ப முடியவில்லை, அந்த ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நம்ப முடியவில்லை என்பதால் அது லைஃபான ஹதீஸ் நம்ம சொல்றோம். அதே ஹதீஸ்கள் உண்மையா கூட இருக்கலாம், அதான் ஹதீஸ்களையுடைய விதி. லைஃபான பல ஹதீஸ்கள் நம்ம அந்த அஞ்சு நிபந்தனைகள் ஒண்ணு இல்லையே தவிர உண்மையில அது நபி அவர்கள் சொன்னதே இல்லை என்று நம்ம அடித்து சொல்லிவிட முடியாது. இந்த அஞ்சு நிபந்தனைகள் ஒண்ணு இல்லாமல் போய் நபி அவர்கள் சொல்லி இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, அந்த செய்திகள் உண்மையாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் ஹதீஸ் கலையில் லைஃபான ஹதீஸுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் பல நேரங்களில் லைஃபான ஹதீஸ்கள் அதனுடைய பலகீனங்கள் நீங்கி அது உறுதியான செய்தி என்ற நிலைக்கு கூட லைஃபான ஹதீஸ்கள் மாறும். பல வழிகளில் வரும்போது சஹிங்கிற அந்தஸ்து என்ன செய்வாங்க, அதுக்கு கொடுப்பாங்க. இன்னும் சில அறிஞர்கள் லைஃபான ஹதீஸ்களை வந்து என்ன செய்யலாம், நம்ம இந்த மாதிரி சட்டங்கள் எடுக்காமல் ஆர்வமூட்டுறதுக்கு, அமல்களை ஆர்வமூட்டுறதுக்கு, நரகத்தை எச்சரிக்கை செய்யறதுக்கு அந்த இடங்களை நம்ம சொல்லலாம்னு சில அறிஞர்கள் கருத்து சொன்னாங்க. அதெல்லாம் ஏன், நபி அவர்களுடைய சொல்லா இருக்கவருக்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற பார்வை லைஃபான ஹதீஸ்ல இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸினுடைய அடையாளம் அது குரானுக்கு மாற்றமா இருக்கும்னு இப்னு ஹஜர் சொன்னாங்களே, அதனுடைய விளக்கம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இத சஹிஹான ஹதீஸுக்கு அவங்க பொருத்தவே இல்லை. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிற பேச்சே எதுல வரும் தெரியுமா, இந்த அஞ்சு நிபந்தனைகளும் அடங்கிய ஹதீஸ்ல இட்டுக்கட்டப்பட்டதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா சஹிங்கிற தனி வகையா போயிருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிதாபை வந்து சும்மா ஒரு அறிவும் இல்லாம அங்க ஒன்ன பொறுக்கிறது, இங்க ஒன்ன பொறுக்கிறது, இப்படிப்பட்ட வேலையை செய்யறதுனாலதான் இந்த குழப்பத்துக்கே காரணம். இதெல்லாம் செஞ்சு அவங்க அப்பாவி மக்களை வேணா நம்ப வைக்கலாம். உண்மையிலே அதை பார்த்தா அம்மா ஹதீஸ்கள்ல இருக்கத்தானே செய்கிறது, சரிதானே சொல்றது அப்படின்னு அப்பாவி மக்கள் நம்புவாங்க. ஆனா ஹதீஸ்களையே படிக்கக்கூடிய மக்கள், அறிவுள்ள மக்கள், இல்முள்ள மக்கள் இது பயங்கரமான பித்தலாட்டம் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆனா சகோதரர் பிஜி அவர்களுக்கு இந்த இல்முள்ள மக்கள் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர்கள் இருந்தா பிரச்சனை தான், அந்த பித்தத்தை செய்ய முடியாது. அதனால படித்தவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. படித்தவர்கள் வந்து பிஜி அவர்களுக்கு பயங்கரமான குடைச்சல். அவர் விரும்புறது பார்க்கறதுல என்ன, இந்த அப்பாவி மக்கள் தான், பொதுமக்கள் படிக்க தெரியாம டீ கடையில புரோட்டா கடையில இருந்து கொண்டு அன்றாடம் தொழுது கொண்டு போறாங்கல்ல அந்த மக்கள். இந்த மக்கள் எப்படி தக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கித்தாப் வந்து எதையாவது தூக்கி போட வேண்டியது, அதை பார்த்தா அப்படியே தெரியுமா நம்ப வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு விதத்தை செய்கிறாங்க. ஆனா உண்மையிலே பாருங்க, அந்த முகத்திமத் இப்னு சலாஹா இருக்கட்டும், நுகத்துங்கிற இப்னு ஹஜர் அவருடைய நூலா இருக்கட்டும், சஹீஹ்னா என்ன, முதல் அவங்க ஹதீஸ பல வகையா பிரிச்சு சஹி ஹசன் அப்படி பல வகையா பிரிச்சுட்டு வராங்க. அப்புறம் லைஃப் போட்டு லைஃப்ல பல வகை, முருசல், முன்கத்தியா, மௌலல், முன்கர், ஷாது, அப்புறம் மௌலோ, இப்படி லைஃபான ஹதீஸுடைய பல படித்தரங்களை ஒவ்வொரு வகையும் ஒன்னொன்னா விலக்கி கொண்டு வருகிறார்கள். பல லைஃபுகளை எல்லாம் விலக்கி கொண்டு முன்கர், முன்கத்தியா, ஷாது, மோதல் என்று முல்தரிப் பல லைஃபுடைய வகைகளை எல்லாம் விலக்கி விட்டு அந்த லைஃபுடைய வகைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா என்ன செய்யறாங்கன்னா மௌலூவுக்கு வர்றாங்க இரண்டு ஆசிரியர்களும். அந்த மௌலூவுக்கு வரும்போதுதான் இப்னு சலாஹும் சொல்றாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, மௌலூ என்ன என்ன அதுக்குரிய விளக்கத்தை பாருங்க. மௌலு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய அடையாளத்தை நீங்க பேசுறீங்க, அது குரானுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. மௌலு ஆன இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்குரிய விளக்கம் இப்னு சலாஹும் இப்னு ஹஜர் அஸ்கலானியும் என்ன கொடுத்தாங்க, அழகா அந்த நூல்ல இருக்குது. இப்னு கதிமத் இப்னு சலாஹ்ல ஆசிரியர் சொல்றாரு, அன்னல் ஹதீஸ் அல் மௌலு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பது ஷர்ருல் அஹாதீஸில் லைஃபா, லைஃபான ஹதீஸ்களிலேயே மிக மோசமானது. என்ன சொல்றாங்க, லைஃபான ஹதீஸ்களிலேயே மிக மோசமானது. ஆக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பது எங்கே வரும், அவங்க முதல் சொன்னாங்களே ஹதீஸ் சஹீன் அதுலயா வருது, இந்த அஞ்சு நிபந்தனை மட்டும் உள்ள ஹதீஸ் அதான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அங்க வருமா, அங்க வராது. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிறது எங்க வரும்? அஹாதீஸின் லைஃபா, இட்டு பலகீனமான ஹதீஸ்களிலே மிக மோசமானது. அப்ப மௌலு என்பது பலகீனமான ஹதீஸ்ல தான் வருமே தவிர, ஐந்து நிபந்தனைகள் அடங்கிய ஹதீஸில் வரவே வராது. இதைத்தான் அந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதை சொன்னாங்களா இவங்க? இதை மட்டும் சொல்றது குரானுக்கு மாத்தமா இருக்கும் சொல்லிட்டாங்க. குரானுக்கு மாத்தமா உள்ள ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொன்னாங்க. சரி, அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அந்த அஞ்சு நிபந்தனை உள்ளதுல வராதுன்னு சொல்லி இருக்காங்களே, அந்த அஞ்சு நிபந்தனைகள்ல ஏதாவது ஒண்ணு விடுபட்டு இருந்தா அதுதான் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா மாறும்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதையே நீங்க மறைச்சீங்க. அப்ப இதுதான் வந்து அறிவு குறைபாடுங்கிறது, ஒழுங்கு ஆய்வு செய்யறதுங்கிறது, மன இச்சையோட பாக்குறது, எப்படிலாம் இந்த பிதத்தை நியாயப்படுத்துறது, எந்த அறிஞர்களை இதுக்கு நம்ம பலிகடாக்குறது, இப்படியே நோயோட பார்த்து இதை எடுத்து போடுறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எம்ஏ சுலைமான் செய்கிறார் என்னும் போதுதான் நமக்கு மிக வேதனையா இருக்கிறது. எம்ஏ சுலைமான் உண்மையிலே இதன் மூலம் அவர் கெட்ட பெயரை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அவர் மார்க்கத்துக்கு ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருந்தவர், ஆனால் இன்றைக்கு ஹதீஸ்களை இமாம்கள் பேர நிறைய பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நீங்க உங்க கருத்தா இருந்தா சொல்லுங்க, அதுக்கே இப்னு சலாஹா எழுக்கிறீங்க, இப்னு ஹஜர் எழுக்கிறீங்க, அவங்க சொன்னது என்ன? லாயிஃபான ஹதீஸ் தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இப்னு சலாஹா அதற்கு கீழே குறிப்பிடுகிறார், அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். லாயிஃபான ஹதீஸ வெளிப்படையில பார்த்தா நம்ம வந்து அதை ஏத்துக்கிற முடியாது, ஆனால் அதுல ஒரு சான்ஸ் இருக்கு, அது நபி அவர்கள் சொன்னதாக இருப்பதற்கும் சான்ஸ் இருக்கு, ஆனா நம்ம அதை ஏத்துக்கிற முடியாது. ஒரு நம்ம வெளிப்படையாக பார்த்தா அந்த அஞ்சு குறைகள், அஞ்சு நிபந்தனைகள் ஒன்னு இல்லாத காரணத்தான் லைஃப் நம்ம முடிவெடுப்போம். ஆனா அந்த ஹதீஸ்கள் உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் லைஃபுடைய நிலைமை என்று இப்னு சலாஹ் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, இந்த லைஃபுகள்ல ஏதாவது நான் சொல்ல, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட சில ஹதீஸ்களாக அமைந்து விட்டால் அப்ப அது உண்மையாக இருக்குமோ என்று நினைக்க முடியாது. மத்த லைஃபுகள்ல கூட அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு நினைக்கலாம். ஆனால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களாக இருந்துவிட்டால் அது வந்து அதுல உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது, அதுபோன்ற ஹதீஸ்களை அறிவிக்கவே முடியாது என்று இப்னு சலாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்னு ஹஜர் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள், அன்னல் ஹதீஸ் அல் மௌலுஆ, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்பது ஷர்ருல் அஹாதீஸ் லைஃபா, பலகீனமான ஹதீஸ்களே மிக மோசமானது. அப்ப எது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா வரும்? அறிவிப்பாளர் தொடர்ல முறிஞ்ச ஒரு செய்தி இருக்குது என்ன, அப்ப அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மோசமான தகவல் அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்றால் இப்ப என்ன செய்வாங்க, அதை லைஃப் சொல்லாம இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற நிலைக்கு அதை தாழ்த்திடுவாங்க. லைஃபான அதிச லைஃப் சொல்லாம இட்டுக்கட்டப்பட்ட நிலைக்கும் தாழ்த்திடுவாங்க. ஏன்னா இதனுடைய அந்தஸ்து வேற, லைஃபுடைய அந்தஸ்து வேற. ஹதீஸ் கலையில ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கிறது. லைஃபுடைய அந்தஸ்து வேற, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய அந்தஸ்து வேற. அப்ப இது லைஃபா இருந்தது எந்த நிலைக்கு வந்துடும், இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற நிலைக்கு வந்துடும். இதை அறிவிக்கவே கூடாது, இதை எழுதவே கூடாது, இதை மக்களுக்கு சொல்லவே கூடாது. தரஹீப் தரஹீப், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது, ஆர்வம் ஊற்ற அந்த வகையில கூட இந்த ஹதீஸை வைக்க முடியாது. பல அறிவிப்பாளர் தொடர்கள்லாம் சேர்த்து ஹசன் தரத்துக்கு உயருமே லைஃபான ஹதீஸ்கள், அந்த வகையில கூட இதை பார்க்க முடியாது என்ற அளவுக்கு அந்த லைஃபான ஹதீஸ் போய்விடும் என்பதை தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி அடுத்து இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அந்த நுக்கத் என்ற நூல்ல அவங்க என்ன சொல்லிடுறாங்கிறத பாருங்க. இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிறத யார் முடிவு செய்வா? இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இதைத்தான் இப்னு ஹஜர் அவங்களும் சொல்றாங்க, அது குரானுக்கு மாத்தமா இருக்குன்னு சொன்னது எதை? ஒரு பலகீனமான செய்தி குரானுக்கு மாற்றமாக நமக்கு தெரிஞ்சா அப்ப அதை நம்ம லைஃப்ங்கிற இடத்துல வைக்காம அதை மௌலுங்கிற இடத்துல நம்ம வச்சிடலாம். அதுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு மோசமான நிலையை கொடுத்து அது லைஃப்ங்கிற நிலைக்கு கொண்டு போயிடலாம்ங்கிறதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல டிஎன்டிஜி செய்யக்கூடிய குழப்பத்துக்கு எங்க ஆதாரம் இருக்குது? அந்நம்பகமான, முறிவு இல்லாத, நினைவாற்றல் சரியான, சாது இல்லாத, இல்லத்தில்லாத ஹதீஸ்களை எல்லாம் இன்னைக்கு நீ மறுக்கிறீங்களே, அந்த ஹதீஸ்கள்லாம் குரானுக்கு மாற்றமா இருக்கலாம், அதை நம்ம நிராகரிக்கலாம் என்று இப்னு ஹஜர் எங்கே சொன்னார், இப்னு சலாஹ் எங்கே சொன்னார்? அப்ப நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்று, வழிகேடு என்று. அடுத்து இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு கீழையும் குறிப்பிடுறாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய அடையாளம்னு ஒன்று சொன்னதுனால கண்டவர்களும் இஷ்டத்துக்கு அதை கையாண்டு விடக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க, ஒரு சட்டம்னு ஒன்று சொல்லிட்டு அதை அப்படி மிஸ்யூஸ் பண்றது பார்த்தீங்களா? அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களா, சந்த அந்த அறிஞர்கள் மறுத்தாங்களா நீங்க மறுக்கிற ஹதீஸ்களை? மறுக்க மாட்டாங்க, இவங்களா புதுசு புதுசா மறுப்பாங்க. இப்னு ஹஜர் அவங்க தானே சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு கீழே அவங்க எடுத்து சொல்றாங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, யாரு கண்டுபிடிப்பா? இவங்க செய்யற மாதிரியா? எவன் அறிவிச்சான்னு தெரியல, யாரு இட்டுக்கட்டினாங்கன்னு தெரியல, இப்படிதானே சொல்லி மறுக்கிறீங்க சரியான ஹதீஸ்களை. ஆனா இப்னு ஹஜர், நீங்க சொல்லக்கூடிய இப்னு ஹஜர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க அடுத்து? வஹாதா இன்னமா யகூமு பிஹி அல் ஹாஃபிலுல் கபீர். இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று முடிவு செய்வது எல்லோரும் முடிவு செய்து விட முடியாது. அல் ஹாஃபிதுல் கபீர், நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்த மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநருக்கு தான் முடியும். உனக்கு ஹதீஸ்களையே தெரியலையே, ஹதீஸ்களை உள்ளதெல்லாம் மாற்றுறது, புரட்டுறது, திருத்துறது, திருப்புறது, பித்தலாட்ட வேலை. இப்படிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை நீங்க முடிவு செய்வீங்களா? அந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, ஹதீஸ்களை கிதாபுகள்ல என்ன இருக்கு, அந்த ஞானம் கூட இல்லையே. ஹதீஸ்களை மறுக்கிறது என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? இப்ப பாருங்க, இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு, அல் ஹாஃபிலுல் கபீர், எல்லா ஹதீஸ்களையும் ஆராய்ஞ்சு மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அறிஞர்கள் தான் பலகீனமான ஹதீஸ்ல இட்டுக்கட்டப்பட்டது எதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அது முக்கியம், பலகீனமான ஹதீஸ்கள்ல இட்டுக்கட்டப்பட்டது எதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது உதாரணம் அவங்க யாராரு, கலிமாமி அகமது, பிஜேவா, எம்ஏ சுலைமானா, கலிமாமி அகமது, இமாம் அகமது, அலி இப்னு மதீனி, எஹிபுனு மாயின், இவங்களாம் யாரு? குருட்டுத்தனமா மறுக்கிற ஆள் இல்ல, எல்லாம் அறிவிப்பாளர் தொடர் ஆராய்ஞ்சு விவரங்களை எல்லாம் புரிந்தவர்கள். கல் புகாரி, வபி ஹாத்தம், புகாரி, இந்த மாதிரியான ஆட்கள். இன்னைக்கு அந்த புகாரியுடைய ஹதீஸ்கள்லயே கணக்கு வழக்கு இல்லாம இட்டுக்கட்டப்பட்டதுன்னு இவங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை எப்படி முடிவு பண்றது? அதையும் அடுத்து இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் மேல ஏன் போய் சொல்றீங்க? இப்னு ஹஜர் சொல்லியிருக்க, இப்னு ஹஜர் சொல்லி, அந்த இப்னு ஹஜர் என்ன சொன்னாரு நல்லா பாருங்க. இன்னமாகிய மலக்கத்துல் நஃப்ஸானியத்தும் அந்நாசியத்தும், இன்னமாகியல் மலக்கத்துல் நஃப்ஸானியத்தும் நாசியத்தும், அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? அன் ஜமை துருக்கி, ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டது முடிவு பண்றதா இருந்தா அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்களை எல்லாம் திரட்டி, வல் இத்திலாயலா ஹாலிபில் மர்வியி, அறிவிக்கப்பட்ட அந்த பெரும்பாலான செய்திகளை உற்று நோக்கி, பில் புல்தானில் முதநாயி, வெவ்வேறு தூரமான ஊர்கள் எல்லாம் வந்த செய்திகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து தான் அது இட்டுக்கட்டப்பட்டதா என்பதை அவங்க என்ன செய்வாங்க, முடிவு பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லியிருக்கும் போது அறிவிப்பாளர் தொடர் எத்தனை வழியா இருந்தா என்ன, என்ன புகாரில வந்தா என்ன, முஸ்லீம்ல வந்தா என்ன, அவ்வளவு ஹதீஸ் நூல்கள் இருந்தால் என்ன, சஹாபாக்கள் 10 பேர் அறிவிச்சா என்ன, தாபீன்கள் 20 பேர் அறிவிச்சா என்ன, இது எதையுமே பார்க்காம படார் என்று இது இட்டுக்கட்ட பொய்யவனா இட்டுக்கட்டிட்டான் என்று மறுக்கக்கூடிய இவர்கள் பற்றிய அந்த ஹதீஸ் கலையில சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இப்னு ஹஜர் பேர்ல தானே இந்த ஃபித்ராவை நீங்க பண்றீங்க, எம்ஏ சுலைமான், இப்னு ஹஜர் பேர்ல. அப்பனா இப்னு ஹஜர் அந்த, அவர் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் புகாரிக்கே விரிவுரை எழுதினவர், அப் டு பாட்டம், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் புகாரிக்கு விரிவுரை எழுதினவர் இப்னு ஹஜர் அஸ்கலானி. அப்ப இந்த விதியில நீங்க சொல்ற மாதிரி அவர் சஹிஹான ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு இந்த அடையாளத்தை அவர் சொல்லி இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இப்னு ஹஜர் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணிருக்கணும், புகார்ல ஒரு ஹதீஸையாவது மறுத்திருக்கணும். வேண்டாம், நீங்க மறுத்த ஹதீஸ் வேண்டாம், அவரா ஏதாவது ஒரு ஹதீஸ் மறுத்திருக்கணுமா இல்லையா, அல்லது நீங்க மறுத்த ஹதீஸ் எதையாவது இப்னு ஹஜர் அவங்க மறுத்தாங்களா? ஆனா அவர்களுடைய ஆய்வை நீங்க எடுத்து பாருங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய ஆய்வை நீங்க எடுத்து பாருங்க, எல்லா இடத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, சில பேரு சஹிஹான புகார்ல உள்ள ஹதீஸ்களை இந்த TNTJ மறுக்கிற மாதிரி, எம்ஏ சுலைமான் மறுக்கிற மாதிரி அறிவுக்கு உட்படுத்தி சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அப்ப அதுக்கு இப்னு ஹஜர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன பதில், இந்த ஹதீஸ் 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வழியாக வந்திருக்கிறது, புகாரி முஸ்லிமிலே சபத்த உறுதியாக இருக்கிறது, இன்காரிகி, எனவே இதை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் இப்னு ஹஜர் அவங்களுடைய ஆய்வு, எப்படின்னு வழங்குதா? அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஹதீஸ் 5 நிபந்தனைகளும் சரியாயிருச்சா, அது புகாரி முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு விட்டதா, அவ்வளவுதான், அதை மறுக்கவே முடியாது. அதுல போய்கிட்டு இப்படி கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது, பலாமானா அதை மறுக்கவே முடிய நிலைப்பாடு. ஒரு ஹதீச மறுத்தா காட்டுங்க பார்ப்போம், புகார்ல உள்ள சஹிஹான ஹதீச, இந்த 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கா இல்லையாங்கிற அடிப்படையில் வேணா ஒரு சில ஹதீசுகள் அவங்க மறுத்திருக்கலாம். ஆனா TNTJ மறுக்கிற மாதிரி 5 நிபந்தனைகளும் உள்ளடங்கிய சஹிஹான ஹதீச அவர்கள் மறுக்கவே கிடையாது. பல இடங்களில் சொல்றாங்க, அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்காரிஹி மானன் பாத சுபூத்தி ரிவாயா, அறிவிப்பாளர் தொடர் உறுதியாயிருச்சு, ஹதீஸ் சஹிஹாகிவிட்டது, இதற்கு பிறகு எப்படி மறுக்க முடியும்? இதுதான் இப்னு ஹஜர் அவங்களுடைய கேள்வி. சரி, நீங்க மறுக்கிறீங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்க அடிச்சாரு, நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டாரு, இதெல்லாம் மறுக்கிறீங்கல்ல, இப்படி மறுத்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இப்னு ஹஜர் என்ன பட்டம் கொடுத்தாரு தெரியுமா? இப்னு ஹஜர் பேரை சொல்றீங்களா, அந்த பட்டத்தை வாங்கிக்கோங்க. என்ன பட்டம்? அன்கர பஅதுல் முபத்தடியா, சில பிதாத்வாதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கை அடிச்ச ஹதீஸ மறுக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் பிதாத்வாதின்னு சொல்றாங்க. யாரு? இப்னு ஹஜர் அஸ்கலானி உங்களை பிதாயத்துவாதின்னு சொல்றாரு. சொன்னீங்கல்ல இப்னு ஹஜர் சொல்லி இருக்கிறா, அந்த இப்னு ஹஜர் தான் சொன்னார் உங்களை பிதாயத்துவாதின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பிதாயத்துவாதி இதையும் எடுத்து சொல்லுங்க. அது மாதிரி என்ன சொன்னாரு? அன்கர பாதுல் முபத்ததியா ஹாதல் ஹதீஸ், நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீச சில பிதாயத்துவாதிகள் மறுக்கிறார்கள். அது மாதிரி ஹாதல் முல்ஹைத், குழப்பவாதிகள். உங்களுக்கு எல்லாம் பச்ச பேர் என்ன? முல்ஹைத், பிதாயத்துவாதி. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை நீங்க ஏன் செய்யறீங்க? உங்க பிதாயத்தை எங்களுக்கு தான் தெரியுதுன்னு நீங்க சொல்லிட்டு போங்க. அதை விட்டு விட்டு இப்னு ஹஜர் மேலையும் பழிய போடுறது, இப்னு சலாஹ் மேல பழிய போடுறது, இந்த வேலையை செய்யாதீங்க. இது வந்து ஹதீஸ் கலையை படித்த அறிந்த மக்களுக்கு தெளிவான ஒரு விஷயம். அதுபோல சகோதரர்களே, தத்ரீபு ராவி இமாம் நவவி அவங்களை வம்பு இழுக்கிறது, சுயூத்தி இமாம இழுக்கிறது. தத்ரீபு ராவி, தக்ரீபு நவாவி, இது இமாம் நவவி அவர்கள் எழுதின நூல். அதற்கு விரிவுரையாக தத்ரீபு ராவி என்ற நூலை இமாம் சுயூத்தி அவர்கள் எழுதினார்கள். அந்த நூல் அந்த தகவல் இருக்குதான் எடுத்து போடுறது. இதுதான் உங்களுடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு வாசகத்தை மட்டும் அப்படி எடுத்து போறது. அது என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க, அது எந்த இடத்துல அவங்க பொறுத்துனாங்க, இந்த அறிவெல்லாம் அவங்க பாக்குறது. இப்படி காட்டி அப்பாவி மக்கள் என்ன செய்யறது? எல்லாம் நம்ம நிலைப்பாடுல இருந்தாங்க, நமக்கு முன்னாடி நிறைய பேர் மறுத்திருக்கிறாங்க, எல்லாம் சரிதான் அப்படின்ட்டு போறது. அந்த அப்பாவி மக்கள்கிட்ட போய் என்னப்பா அதிச மறுக்குதுன்னு கேட்டா, எல்லா இமாமங்களும் மறுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்கள் பேசுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்களுடைய பிதாயத்தை மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுதுன்னு பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, இந்த சுயுத்தி அவங்களுடைய நூலை சொல்லி காட்டுறாங்க. இப்னு ஹஜர் இவர் தான் படிக்கிறார், எம்ஐ சுலைமான் படிக்கிறாரு. அவ் யகூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கதஈயா, உறுதியான குரானுடைய கருத்துக்கு அது முரணாக இருக்கும்.
அதே மாதிரி தத்ரீபு ராவி, இது ஜலாலுத்தீன் சுயுத்தி, சுயுத்தி இமாம் அவர்கள் எழுதின ஹதீஸ்களை நூல். இந்த நூலும் கூட தக்ரீபு தைசீர் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்கள் எல்லாருக்கும் ரியாலு சாலிஹின் என்ற நூலை தொகுத்திருக்கிறாரே, அந்த இமாம் நவவி ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவர் ஹதீஸ் கலை நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு விரிவுரை நூல் தான் தத்ரீபு ராவி. இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் கலை நூல். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவு யக்கூனு முனாஃபியன் தலாலத்தில் கிதாபில் கதஈயா, உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புகளுக்கு, அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக அமைந்திருந்தால் அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி.
இமாம் நபவி ஆகட்டும், இமாம் சுயுத்தி ஆகட்டும், அவங்க இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஐசு அடையாளம் சொன்னாங்களே, இதை வந்து சரியான ஐசுக்கு அவங்க பொருத்தவே இல்லை. அவங்க இத லைஃபான ஹதீஸ்ல தான் அவங்க பொருத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அதே தத்ரீபுராவிலே வருது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? ஹுவ ஷர்ரு தஈஃப், லைஃப்லே அது மோசமானது. லைஃப்லே மோசமானதுன்னா சஹி அங்க வராது, இருக்கிற லைஃப்ல அது மோசமானது. அப்ப லைஃபான ஹதீஸா இருக்கும், அது மிக மோசமான ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அன்பான சகோதரர்களே, எம்ஐ சுலைமான் அவர்கள் ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் அதை நாம் மறுக்கலாம், அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸினுடைய அடையாளம் என்று ஹதீஸ் கலையில் கூறியிருக்கிறார்கள் என்று பல விஷயங்கள் எடுத்து சொன்னார். அதிலே அவர் இப்னுல் ஜௌசி அவர்களும் அல் மௌலுஆத் என்ற தன்னுடைய நூலில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா குரானுக்கு மாற்றமா இருந்தா மறுக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது நாங்க மறுத்தா என்ன என்று அவர் என்ன செய்கிறார், கேள்வி கேட்கிறார். ஆனால் உண்மையிலே இப்னு ஜௌசி அவர்கள் இவர் சொல்லக்கூடிய கருத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது வேற, இன்னைக்கு டிஎன்டிஜே காரர்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலை வேற. இப்னு ஜௌசி அவர்கள் என்ன சொன்னார்கள்? முதல் இவர் என்ன எடுத்து சொல்றார் தெரியுமா? இப்னு ஜௌசி அவங்க சொன்னதை எடுத்து சொல்றார். ஃபகுல்லு ஹதீஸின் ராயித்தஹு யுஹாலிஃபுல் மஅகூலா அவ் யுநாகிதுல் உசூல ஃபஅலம் அன்னஹு மௌதுஉன் ஃபலா ததகல்லஃப் இஅதிபாரஹு. அறிவுக்கு மாற்றமா, அடிப்படைகளுக்கு மாற்றமாக ஒரு செய்தியை நீ கண்டால் அதை இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நீ புரிந்துகொள் அப்படி இப்னு ஹஜர் அவர், இப்னு ஜௌசி அவர்கள் சொன்னதை எடுத்து சொல்லி, நாங்க சொன்னதை சொல்லித்தானே இருக்கிறாங்க என்ற அந்த விவாதத்தில் இவர் எடுத்து வைக்கிறார்.
முடியவில்லை. 47 இப்னுல் ஜௌசி அவர்கள் ஹிஜ்ரி 508 பிறந்தவர்கள். மௌலுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதை அடையாளம் காட்டியவர்களில் முதன்மையானவர்கள். அவங்க எப்படி ஹதீஸை வந்து நம்ம இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சொல்கிறார்கள். ஃபகுல்லு ஹதீஸின் ராய்தஹு, நீர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும், யுஹாலிஃபுல் மஅகூல் அவ் யுநாகில் உசூல், அறிவுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், பாலம் நீ தெரிந்துகொள், அன்னஹு மௌலூன், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலாத்த கல்லு, அதை ஏற்றுக்கொள்ளலாமா அது படிப்பினைக்குரியதா என்பதிலே நீ வந்து சிரமத்தை நீ எடுத்துக்கொள்ளாதே. யார் சொல்லுகிறார்? இப்னுல் ஜௌசி சொல்லுகிறார், ஒரு விதியை சொல்லுகிறார், அறிவுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால் விலை இங்கே அது இட்டு கட்டப்பட்டது. யார் நம்மளை பார்த்தா சொல்றார், நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் இது போன்று அமைந்திருந்தால் அதுல என்ன செய்யாத, சந்தேகப்படாதே, அது இட்டு கட்டப்பட்டது, இது லைஃபா சையா என்பதை எல்லாம் நீ ஆய்வு செய்யாத என்று யார் சொல்லுகிறார்னா இப்னுல் ஜௌசி சொல்லுகிறார். நம்ம ஹதீஸை பார்க்க ஒவ்வொருவரும் குல்லு ஹதீஸின் ராய்தஹு, நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் எந்த ஹதீஸ்னாலும் பாரு, இந்த விதி பொருந்து விடுமானால் நீ விலங்கி இது இட்டு கட்டப்பட்டது, இப்படி முடிவெடுந்தா அவர் சொல்ற. இது யார், நாம் சொன்னது இல்லை, ஹதீஸ்களை அறிஞர்கள் சொன்னது. இந்த ஹதீஸ் நாங்க எந்த ஹதீஸெல்லாம் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொன்னமோ அதை மட்டும்தான் நீங்கள் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லணும், அதை மட்டும்தான் மறுக்கணும்னு சொல்லல. இந்த விதி எங்கு பொருந்தி இருந்தாலும் அதையும் இட்டு கட்டப்பட்டதுன்னா நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார்.
அன்பான சகோதரர்களே, முதல்ல என்ன கேட்கறோம் தெரியுமா, நாங்க அறிவுக்கு மாத்தமா ஹதீச மறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் அறிவுக்கு மாத்தமா மறுக்கிறேன் நம்ம குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒரு இடத்துல என்ன செய்யறது, அறிவுக்கு மாற்றமாக எல்லாம் என்ன ஆக ஹதீஸ்களை மறுக்கிறது இல்ல, குரானுக்கு மாற்றமா இருந்தா நாங்க மறுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க காட்டக்கூடிய விதியில பாருங்க, அறிவுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நம்ம மறுக்கலாங்கிற விதி என்ன செய்யறாங்க, காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இப்னு ஜௌசி சொல்லக்கூடிய இந்த தகவல் எடுத்து சொல்றார், கைர் அன்னஹுலா எத்த ஐயலுனால் வாலியோ மினர்வாத், சில நேரங்கள் அழிவுப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவங்களா இருப்பாங்க, இட்டு கட்டியவங்க யாரும் நமக்கு தெரியாது, எல்லாரும் நம்பகமானவங்களா இருப்பாங்க, அப்ப இப்படிப்பட்ட செய்தி கூட இட்டு கட்டப்பட்டதா இருக்கும். இதெல்லாம் எடுத்து சொல்லி பாத்தீங்களா, அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள நம்பகமானவங்களா இருப்பாங்க, இட்டு கட்டினவங்க யாரும் நமக்கு தெரியாது, அந்த ஹதீஸுகளும் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா இருக்கும், குரானுக்கு மாற்றமா இருக்கும், இப்னு ஜௌசி சொல்லித்தானே இருக்கிறாரு என்பதை அவங்க என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க. ஆனா இப்னு ஜௌசி அவர்கள் எந்த ஹதீஸுக்கு இப்படி சொன்னாங்க தெரியுமா, யார் விஷயத்துல சொன்னாங்க தெரியுமா, அதாவது இந்த மாதிரி குரானுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய சில செய்திகள் இருக்கும், அது வெளிப்படையில பார்த்தா, வெளிப்படையில பார்த்தா அறிவிப்பாளத்தோட நம்பகமானவங்களா இருப்பாங்க, ஆனால் ஆய்வு செஞ்சு நுட்பமா ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களுக்கு விளங்கும், இந்த அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு, இந்த ஆளு இந்த ஆளை விட்டுட்டாரு, இருட்டடிப்பு செஞ்சிட்டாரு என்பது ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். அப்ப ஆய்வு செய்யாத பொதுமக்கள் அவங்களுக்கு அவர் சொன்ன விஷயம்தான், இந்த மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் பார்த்தா உங்களுக்கு சரியா தெரியும், உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க சரின்னு நினைச்சிடக்கூடாது, என்ன அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்கும், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை பிறகு அறிஞர்கள் அதற்குரிய விதியை பயன்படுத்தி தெளிவுபடுத்துவார்கள், அதுல எட்டு இட்டுக்கட்டப்பதை எப்படி வந்துச்சு, இது பார்த்தா சரியா இருக்குதே, சரியா இருக்குதும் உங்களுக்கு தெரியுது, ஆனா அதுல ஒரு ஆள் விடுபட்டு இருக்க, இந்த ஆள் விடுபட்டு இருக்கிறாரு, இந்த ஆள் இருட்டடி பண்ணிருக்கிறாரு என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க. அப்ப இப்னு ஜௌசி அவங்க சொன்னது என்ன, சஹீஹான ஹதீஸுக்கு அவங்க இந்த விதியை சொல்லவே இல்லை, சஹீஹான ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா வரும்னு சொன்னாங்க, அதை அவங்க சொல்லவே இல்லை. இப்னு ஜௌசி சொன்னது எடுத்து போடுறீங்கல்ல, அறிவிப்பாளர் தொடர்கள்லாம் சரியா இருக்கும் ஆனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும்னு இப்னு ஜௌசி சொன்னாருன்னு, அறிவிப்பாளர் தொடர் எல்லாம் நம்பகமானவங்களா இருந்துட்டா ஹதீஸ் சரியாயிருமா, ஹதீஸ் சரியா இருக்க 5 நிமிடம் வேணுமில்லைங்க, இணைப்பு இருக்கணும், ஆள் நல்லவரா இருக்கணும், நினைவாற்றல் சரியா இருக்கணும், எல்லாரும் நினைவாற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க, ஆனா இணைப்பு இருக்குமா, இடையில ஒரு ஆள் விடுபட்டு இருப்பாரு, இடையில 2 பேர் விடுபட்டு இருப்பாரு, இவர் வந்து இருட்டடிப்பு செய்யக்கூடியவரா இருந்திருப்பாரு, ஆனா ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவங்க என்ன வெளிப்படையில என்ன செய்யறது, இவர் நம்பகமான, இவர் நம்ப, இவர் நம்ப, இவர் நம்பகமான, ஆனா ஹதீஸ் சரின்னு முடிவு பண்ணுவாரு, ஆனா என்ன ஆய்வு பண்றவங்க தான் வழங்கும், இந்த 2 பேருக்கு இடையில ஒரு ஆள் விடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது லைஃபான ஹதீஸ் இப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்கும், உனக்கு பார்த்தா அது சரியான ஹதீஸ் மாதிரி தெரியும், இதைத்தான் இப்னு ஜௌசி அவங்க சொன்னாங்களே தவிர, இன்னைக்கு TNDJ மறுக்கிறாங்கல்ல, இத்திசால் உள்ள என்ன இணைப்பு கடுமையா இருக்கும், யாரும் விடுபட்டு இருக்க மாட்டாங்க, அந்த ஹதீஸ்களை மறுக்கலாம்னு இப்னு ஜௌசி அவர்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா இப்னு ஜௌசி அவங்க அடுத்து என்ன தெளிவுபடுத்துறாங்க பாருங்களேன், அது எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்லாம் இஸ்லாமிய புத்தகங்களை விட்டு தாண்டியதாக ஒரு நூலை பார்த்தால், இட்டு கட்டப்பட்டதுங்கிறது எப்படி வரும், இஸ்லாமிய புத்தகங்களை விட்டு தாண்டியதா, எப்படி புகாரி முஸ்லீமை விட்டு, அப்ப இப்படிதான் நீங்க மறுக்கிற ஹதீஸ் இந்த மாதிரியான ஹதீஸா இருக்கா, புகாரி முஸ்லீமை விட்டு வெளியே உள்ள ஹதீஸா இருக்கா, முஹதி அபுதாவது நசை இதெல்லாம் தாண்டிய ஹதீஸ்களா இருக்குதா, இல்ல. ஆனா இப்னு ஜௌசி அதுக்கு அடுத்து விளக்கிறார், நான் சொன்ன இந்த ஹதீஸ்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அதனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, புகாரி முஸ்லீமு அபுதாவது போன்ற இஸ்லாமிய நூல்களுக்கு அப்பாற்பட்ட செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்க மறுக்கிற ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லீமு அபுதாவது திருமதி எல்லா ஹதீஸ் நூல்லையும் உள்ள ஹதீஸ்கள். அப்ப அதையா இப்னு ஜௌசி சொன்னாரு, நீங்க பார்க்கணும். அப்ப அதை விட்டு தாண்டியதாக இருந்தால் அப்பாயினுள் உசூல இந்த விதிகளுக்கு மாற்றமாக இருப்பதை நீங்கள் கண்டால் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதை வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அறிவிப்பாளத்தோட எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னார்ல, அதனுடைய அர்த்தத்தை அவர் வளர்க்கிறார். வகது எக்குனுல் இஸ்னாது குல்லுஹு ஸகாத், அறிவிப்பாளர் தொடர்கள் அனைவரும் சில நேரங்களில் நம்பகமானவங்களா இருப்பாங்க, ஆனா ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கும். எந்த அடிப்படையில, எந்த அடிப்படையில் வளர்க்கிறாரே, எந்த அடிப்படையில் தெரியுமா? கது ஜராஃபிஹி தத்லீஸ், அதுல இருட்டடிப்பு இருந்திருக்கும். அதுல என்ன இருக்கும்? இருட்டடிப்பு இருக்கும். என்ன இருட்டடிப்பு? இவர் நம்பகமான, இவர் நம்பகமானவர், ஆனா இந்த நம்பகமானவர் இவர்கிட்ட நேரடியாக கேட்டிருக்க மாட்டாரு, இவர் வேறொரு ஆள்கிட்ட கேட்டிருப்பார், அந்த வேறொரு ஆள் இந்த நம்பகமானவர்கிட்ட கேட்டிருப்பார், ஆனால் இவர் அந்த வேறொரு ஆளை விட்டு விட்டு அறிவித்து விடுவார். அந்த வேறொரு ஆள் பலகீனமான அல்ல இட்டுக்கட்டக்கூடிய ஆளா இருப்பார். அப்ப மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இது எங்க வந்து நிக்குது? அந்த அஞ்சு நிபந்தனைகள்லாம் வந்திருக்கு. இத்திசால், இணைப்பு இருக்கணும் இல்லையா, அந்த இணைப்பு விடுபட்டு போச்சு. அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. லா யாரிஃபு தாலிக்க இல்ல நொக்கா, அடுத்தவர் சொல்றார், அதை கண்டிப்பாக ஆய்வாளர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அப்ப இந்த மாதிரி அறிவிப்பாளத்தோட நம்பகமானவங்களா இருந்து ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருந்தா அந்த செய்தியில விடுபட்டது யாரு, யார் இந்த வேலையை செஞ்சா அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துவார்கள் என்பதையும் என்ன செய்யறாரு இப்னு ஜௌசி அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதெல்லாம் சொன்னாங்களா, சும்மா என்ன செய்யறது, நம்ப சில நேரம் அறிவிப்பாளர் நம்பகமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்பாவி மக்கள் நம்ப வச்சிடறது. புகாரில் உள்ள ஹதீஸா பண்ண மறுக்கலாம், நம்பகமானவங்களா இருந்தா மறுக்கலாம், அதுவும் இது ஒன்னா. இப்னு ஜௌசி அதையா சொன்னாரு, இந்த அஞ்சு நிபந்தனைகள்ல ஒத்து வராத ஹதீஸ், அறிவிப்பாளர் நம்பகமானா இருப்பாங்க ஆனா இணைப்பு இருக்காது, ஒரு இருட்டடிப்பு இருக்கும், அப்பாவி மக்கள் அதை பார்த்து நம்புவாங்க, ஆனா அறிவாளிகள் ஆய்வாளர்கள் அதுல யார் விழுந்தா, யார் விடுபட்டு இருக்கிறா என்பதை எல்லாம் என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்துவாங்கிறத. அதுக்கு ஒரு உதாரணம் அழகா சொல்றாரு பாருங்க, அறிவிப்பாளர்னா நம்பகமானவங்க இருந்து அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அழகா சொல்றாரு. என்ன உதாரணம்? இதெல்லாம் அது கீழே தான் வருது. இதெல்லாம் சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்பாவி மக்களுக்கு தெரியுமா? கூலி தொழிலாளியா இருக்க மக்களுக்கு தெரியுமா? அது தெரியும். அவங்களுக்கு என்ன? சரி சொல்றாங்க, எம்ஏ சுலைமான் சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டா? ஹதீஸ் கலையில படிச்ச எம்ஏ சுலைமான் சொல்லிட்டா. எம்ஏ சுலைமானாலும் வழிகேடுக்கு போயிட்டார், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இப்ப தில்லுமுள்ளுன்னு வழங்குதா இல்லையா, ஹதீஸ் கலை இருட்டடி பண்றாருன்னு தெரியுதா இல்லையா, இதுதான் உங்களுடைய ஹதீஸ் கலை அறிவா? அப்ப ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறீங்க? அல்லாஹ் பயந்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்னு ஜௌசி அடுத்து கீழே சொல்றாரு, வ குல்லுஹும் ஸிகாத், உதாரணம் ஒரு ஹதீஸ், மின் ஹாதல் ஜின்ஸ், இந்த விதியை சொன்னார்ல அதுக்கு உதாரணம் சொல்றார், மின் ஹாதல் ஜின்ஸ், இந்த விதியில இந்த வகையில உள்ளதுதான் பின்வரக்கூடிய செய்தி. மாமர் முகமது பின் வாசிய அப்படிங்கிற ஒரு வழியா, அபு ஹுரைரா வழியா ஒரு ஹதீஸ் வருது, குல்லுஹும் ஸிகாத், இதுல உள்ள ஆள் எல்லாமே நம்பகமானவங்க. எப்படி? மாமர், முகமது பின் வாசிய, அபு சாலிஹ், அபு ஹுரைரா, இந்த நாலு பேர் நல்லவங்க மானவங்க தான். ஆனா இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். ஏன் வலாக்கின்ன லாபத்தை, ஆபத்து என்ன தெரியுமா? அண்ண மாமரன் லம் இஸ்மா மின் இப்னி வாசியா, இந்த ஹதீஸ மாமர் இப்னு வாசியமிடம் இருந்து கேட்கவில்லை, முகமது பின் வாசியமிடம் இருந்து தான் கேட்கிறதா வருது. முகமது பின் வாசியா நல்லவர், மாமரும் நல்லவர், ஆனா உண்மை என்னன்னா மாமர் இந்த ஹதீஸ முகமது பின் வாசியமிடம் இருந்து கேட்கவில்லை, அபு சாலியிடம் இருந்தும் கேட்கவில்லை. இடையில ஆட்கள் விடுபட்டு இருக்கு. இது யாருக்கு தெரியும்? கிபாருல் ஹஃபால், ஹதீஸ்களை எல்லாம் மனம் செஞ்ச பெரிய ஆட்களுக்கு தெரியும், அவங்க தெளிவுபடுத்துறாங்க இதுல முறிவு இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா இது இருந்தாலும் இது எங்க போய் நிக்குது? அந்த சஹியான ஹதீஸ்க்கு அஞ்சு நிமிடம் சொன்னமே அதுலதான் போய் நிக்குது. அப்ப இது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது லைஃப்ங்கிற வகையில வந்துடும், அஞ்சு நிமிடங்கள் முழுமையடைஞ்ச ஹதீஸ் கிடையாது, இதை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு டிஎன்டிஜி மறுக்கிற ஹதீஸ் எல்லாம் என்ன, எனக்கு இவர் அறிவித்தார், இவர் அறிவித்தார் என்று ஒவ்வொரு நம்பகமானவங்களும் தனக்கு சொன்ன உஸ்தாதுடைய பேரை சொல்லி அது பரவலாக பரவி பல்வேறு நம்பகமானவங்களும் அதை உறுதிப்படுத்தி வந்த ஹதீஸுகளை எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது மறுக்கிறாங்க. அதுவா இது? அப்ப ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்றீங்க? இன்னும் இப்னு ஜௌசி அவர்கள் இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா என்ன ஹதீஸ்? புகார்ல உள்ள ஹதீஸா, பிஜேவும் டிஎன்டிஜே பறுக்கிற மாதிரி உள்ள சஹிஹான ஹதீஸ்களா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்க்கு உங்க சொன்ன உதாரணம் என்ன அதையும் பாருங்க, எதையுமே பார்க்கறது கிடையாது. என்ன ஹதீஸ் முதல் சொல்றாங்க? இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ஹலகல் ஃபரஸ ஃபஜ்ராஹ, அல்லாஹ் குதிரையை படைத்து அதை ஓட விட்டான், அதற்கு உடம்பிலே வேர்வை வந்தது, அந்த வேர்வையிலிருந்து தன்னை உருவாக்கி கொண்டான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இதை சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஹதீஸ்களை நீங்க ஏத்துக்கிறவே செய்யாதீங்க, இந்த மாதிரி ஹதீஸ்களை நீங்க ஆய்வு பண்ணவே செய்யாதீங்க, இந்த மாதிரியான செய்திகள்லாம் அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற நிலையில வச்சிருக்கிறாங்க என்று இப்னு ஜௌசி அதை அடுத்து குறிப்பிடுறார். இதுதான் சகோதரர்களே. எந்த ஒரு ஹதீஸையும் இமாம் இப்னு ஜௌஸி அவர்கள் சஹியான ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்டதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அறியாம செஞ்சிருப்பாங்க, அது அறிஞர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க. இப்னு ஹஜர் அவர்கள் இப்னு சலாஹ் இது மாதிரி அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இப்னு ஜௌஸி சில ஹதீஸ்களை லைஃப் என்று நினைத்து இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிறதுல கொண்டு வந்துடுறாரு. சில ஹதீஸ்களை லைஃப் என்று நினைச்சு அது இட்டுக்கட்டப்பட்டங்கிற வகையில கொண்டு வந்துட்டாரு. ஆனா உண்மையில அது லைஃப் கிடையாது, ஹசன் தரத்துல உள்ள ஹதீஸ், சரியான ஹதீஸ், அதை அவர் தெரியாம கொண்டு வந்துட்டாரு. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அவர் லைஃப்ங்கிற வகையில கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்படி தெரியாம கொண்டு வந்திருப்பாங்களே தவிர, இது சஹீஹாக இருந்தாலும், இது புகாரி முஸ்லிம் முதலிக்கு உட்பட்டு இருந்தாலும் இதை நான் மறுப்பேன், சஹீங்கிற வார்த்தை வரணும். அதுதான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ஹதீஸ்களை அறிந்தவர்களுக்கு வெளிச்சம், அறிவிப்பாளர்களா நம்பகமானவங்களா இருப்பாங்கிறதுக்கும் சஹீஹான ஹதீஸ் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவிப்பாளர் நம்பகமானவங்க இருந்துட்டா ஹதீஸ் சரியாயிராது. சஹீஹான ஹதீஸ் என்றால் அஞ்சு நிமிடம் முழுமையானது. நான் கேட்கிறேன், சவால் விடுறேன், இப்னு ஜௌஸி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் இது குரானுக்கு முரண்படுது, இதை மறுக்கணும் அப்படி அவர்கள் சொன்னதாக ஒரு இடத்தை நீங்க காட்டுங்க. இப்னு ஹஜர் அவர்கள் அப்படி சொன்னதாக, அல்லது இந்த சஹீங்கிற வார்த்தை வேண்டாம், இந்த அஞ்சு நிபந்தனைகள், நீ அஞ்சு நிபந்தனை முழுமையடைஞ்சு ஹதீஸை தானே மறுக்கிறீங்க, இந்த அஞ்சு நிபந்தனைகள், அறிவிப்பாளர் நம்பகமானவராக, நேர்மையானவராக, நினைவாற்றல் உள்ளவராக, அறிவிப்பாளத்துள்ள எந்த முறிவும் இல்லாமல், சாதாக இல்லாமல், இல்லத்தாக இல்லாமல் இருந்தாலும் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படும், அதை நம்ம மறுக்கலாம் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை நீங்க காட்டுங்க. அப்படி உங்களால காட்டவே முடியாது. அப்படியே இந்த பித்தலாட்டத்தை பண்ணி ஹதீஸை மறுக்கிறதுக்கு அடிப்படையை போடுறீங்க. இதெல்லாம் அடிப்படையை போடுற வேலை தானே, இஷ்டத்துக்கு என்ன செய்யறது, ஹதீஸ குரானுக்கு முரண் சொல்லி மறுக்கிறதுக்குரிய அடிப்படை. அன்பான சகோதரர்களே, டிஎன்டிஜே நடத்திய விவாதத்தில் இமாம்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் ஹதீஸ்களையிலும் நிறைய பொய்களை சொன்னார்கள். அதில் ஒரு பொய் தான், அந்த விவாதத்தில் அப்துல் கரீம் என்பவர் ஒரு செய்தியை சொல்கிறார், நாங்க மட்டுமா ஹதீஸ்களை மறுத்திருக்கோம் குரானுக்கு முரண் சொல்லி, இப்னு அப்பாஸ் குரானுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி என்று பேர் வாங்கிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே குரானுக்கு முரண் என்று ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன, புகாரியில 5103 செய்தியாக இருக்கிறது. ஜாபிர் இப்னு ஸைத் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக் கழுதைகளை உண்ணக்கூடாது என்று தடை விதித்ததாக ஹகம் இப்னு அம்ர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற ஜாபித் பின் ஜெயித் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஹகம் இப்னு அம்ர் அவர்கள் இப்படி பஸ்ராவில் எங்களுக்கு ஹதீஸ் அறிவித்தார்கள், வலாக்கின் அபாத் ஆலிகல் பஹர், மாறாக இதை அறிவு கடல் இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுத்தார்கள் இந்த செய்தியை. வகரகுல்லா அஜிது ஃபீமா ஓஹய இளைய முஹர்ரமன், மேலும் குரானுடைய ஒரு வசனத்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஓதி காட்டப்பட்ட விஷயத்தில், அறிவிக்கப்பட்ட விஷயத்தில் இதுதான் ஹராம் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஹராம் என்று தடை செய்யப்பட்ட விஷயத்துல நாட்டுக்கழுதை இல்லை, எனவே குரான் வசனம் நாட்டுக்கழுதை ஹராமாக்கல, பிறகு நான் அதை எப்படி ஹராமாக்குவேன், அப்ப நபி அவர்கள் இப்படி அறிவித்ததாக வரக்கூடிய செய்தியை இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுத்தார்கள் என்று இந்த சகோதரர் வாதிடுகிறார். இதை குரானுக்கு முரண் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுத்ததாக இங்கே குறிப்பிடுகிறார்.
சஹாபாக்கள் அவர்களுடைய பட்டியலையும் உங்களுக்கு தருகிறோம். எப்படின்னு சொன்னா, புகாரியில 5529 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாட்டு கழுதையை ஹராம் ஆக்கியிருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லப்படுகிறது. அதை பத்தி அல் ஹக்கம் பின் அம்ர் அல் கிஃபார் என்ற நபி தோழர் சொல்கிறார், நாட்டு கழுதைய ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதை பற்றி மக்கள் எல்லாம் அறிவிக்கிறார்களே, ஹக்கம் பின் அல் அம்ர் அல் கிஃபாரி கூட இதை சொல்றாரு என்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஜாபிர் பின் ஸைத் அவர் தான் சொல்றாரு, ஆமா சொல்றாங்க, ஹக்கம் பின் அம்ர் அல் கிஃபாரி என்பவர் கூட நபிகள் நாயகம் சொன்னதாக இந்த செய்தியை சொல்றாரு, நாட்டுக்கழுதை அது சாப்பிடக்கூடாது, அது ஹராம் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக ஹக்கம்லாம் சொன்னாரு. வலாக்கின் அபாலாக்கல் பஹர், கல்வி கடல், யாரு, இப்னு அப்பாஸ், கல்வி கடல் இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட கல்வி கடல் இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார், வேறு வாசகமே இல்லை. உலாக்கின் அபாலாக்கல் பஹரு இப்னு அப்பாஸ், கல்வி கடல் இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார், எந்த அடிப்படையில் மறுக்கிறார், வகால வகர குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், குர்ஆன் வசனத்தை ஓதுறார்,
நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்ட இறை செய்தியாக அறிவிக்கப்பட்டவற்றில் தடை செய்யப்பட்டதாக இன்ன இன்னவைகளைத்தான் காண்கிறேன், இதை தாண்டி வேற எதையும் நான் தடை செய்யப்பட்டதாக பார்க்கவில்லை அப்படின்னு பல பட்டியல் குர்ஆன் வசனத்தில் வருது. அந்த வசனத்தை சொல்லிட்டு அதுல நாட்டுக்கழுத வரலையே. குர்ஆன் வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு சொல்லும்படியாக கட்டளையிட்ட குர்ஆன் வசனத்தை ஓதி அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சுட்டான் எது எது ஹராம் எது எது சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த வசனத்துல அதுவும் எப்படி எதிர்மறையாக இதை தாண்டி வேறு எதுவும் தடை செய்யப்பட்டதாக நான் பெறவில்லை என்று ஓதக்கூடிய ஒரு வசனம், அதுல நாட்டுக்கழுத வரலையே அப்படின்னா இந்த வசனத்துக்கு மாத்தமா இருக்கு. அந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது புகாரியில பதிவான செய்தியைத்தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுக்கிறார்கள். இதுக்கு என்ன நிலைப்பாடு, இதுக்கு பதில் சொல்லுங்க.
இதை என்னன்னு சொல்றதுன்னா ஒரு நோய் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன நோய்? குர்ஆனுக்கு முரண் என்று யாரெல்லாம் மறுத்திருக்கிறாங்க, பிஜே உடைய பிதாயத்தை நம்ம எப்படி எல்லாம் நியாயப்படுத்துறது, எந்தெந்த அறிஞர்களுடைய சொல்ல எல்லாம் எடுத்து சொல்லி அந்த அறிஞர்களையும் பலிகேடாக்கி அவர்களையும் இந்த பிதாயத்தில் இழுத்து போட்டு எல்லாம் ஒண்ணுதான், பிஜே செய்யறது எல்லாம் செய்யறது ஒண்ணுதான் அப்படின்னு காட்டுறதுங்கிற ஒரு நோயோட ஆய்வு பண்ணதனுடைய விளைவுதான் இந்த செய்தியை இவர் இப்படி சொல்லி காட்டுகிறார். நபிசல்லாஸ் அவர்கள் நாட்டுக்கழுதையை தடை செய்தார்கள்ங்கிற ஹதீஸை இப்னு அப்பாஸ் அவர்கள் மறுத்தார்கள். அதை எடுத்து சொல்றதை பார்க்கணுமே, அப்படியே என்னமா இனிப்பு திண்ட மாதிரி இப்னு அப்பாஸ் அவர்களே மறுத்திருக்கிறாங்க. சரி நீ இந்த ஹதீஸை மறுக்கிறியா, இந்த ஹதீஸை நீ மறுக்கிறியா, உங்களுடைய கூட்டம் இருக்குதா, டிஎன்டிஜி கூட்டம் இருக்குதா, அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதை வந்து ஒரு இப்னு அப்பாஸ் மறுத்திருக்காங்களே வைங்க, ஒரு பேச்சுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க மறுத்திருக்காங்களே வைங்க, நீங்க இந்த ஹதீஸை ஏத்துதானே இருக்கிறீங்க, அப்ப இதுல இருந்து என்ன வரணும், அப்ப ஏற்கு மாறா இப்பெல்லாம் ஹதீச மறுக்கிற நிலை வருங்கிற ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு வரணும். குர்ஆனுக்கு முரண் சொல்லி நம்மளே இந்த ஹதீஸ் ஏத்துக்கிட்டோம், இப்னு அப்பாஸ் தப்பா மறுத்திருக்காரு, அப்ப குர்ஆனுக்கு முரண் சொல்றவங்க எல்லாம் இப்படி ஏற்கு மாறா சிந்திப்பாங்க, நம்ம ஏன் ஏற்கு மாறா செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம தலைவன் ஏன் ஏற்கு மாறா செஞ்சிருக்க மாட்டாரு, இப்படி சிந்தனை வர்றதை விட்டு இப்னு அப்பாஸ் மறுத்திருக்காங்க, இப்னு அப்பாஸ் மறுத்திருக்காங்க, நாங்களும் மறுப்போம், இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட சிந்தனை தான் இவங்ககிட்ட வர்றதை நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலே இப்னு அப்பாஸ் மறுத்தாங்களா, இப்னு அப்பாஸ் மேல இந்த அவதூற பழியை போடக்கூடிய இவர்கள் இப்னு அப்பாஸ் அவங்க உண்மையில மறுத்தாங்களா பாருங்க. இதுதான் இவங்களுடைய ஆய்வுடைய லட்சணம். இந்த மாதிரி கீழ்த்தரமான நிலையில இருந்து கொண்டு இப்படிப்பட்டவர்கள் தான் நபிசல்லாசுடைய சொல்லுக்கு எதிராக வாயடிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நிலையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இவங்க அதுக்கு தகுதியானவங்களா, ரசுல்லாவுடைய ஹதீஸ சஹிஹான ஹதீஸ இமாம்கள் பதிவு பண்ண சரியான உறுதியான ஹதீஸுகளை விமர்சனம் பண்றதுக்கு இவர்களுக்கு தகுதி இருக்குதாங்கிறத நீங்க பாருங்க. நீ சொல்ற தகவலை கூட எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு உள்ளது என்பதை உறுதி செய்ய நிலையில நீ இல்ல, நீ எப்படி இந்த ஹதீஸ மறுப்ப, அதை வச்சு நீ ஹதீஸுகளை மறுக்கிறதுக்கு எப்படி நீ வித்திடுவ, பாதையை ஏற்படுத்துவ என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன ஹதீஸ்னு பாருங்க, உண்மையில இப்னு அப்பாஸ் அவங்க இந்த ஹதீஸ மறுத்தாங்களா கேட்டா மறுக்கலங்க. அவங்க உண்மையில இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஹதீஸ மறுக்கல. அதுல உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா, அதாவது இஸ்லாத்துல சில உயிரினங்கள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன? ரத்தம் சாப்பிடக்கூடாது, என்ன அல்ல அல்லாதவங்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்டது அதை நம்ம சாப்பிடக்கூடாது, அது மாதிரி பன்றி இறைச்சி நமக்கு சாப்பிடக்கூடாது, அதுபோல இந்த கோரைப்பற்கள் உள்ளது, கோரைப்பற்கள் உள்ளது, சிங்கம் புலி இதெல்லாம் கோரப்பல் உள்ளது, அதை சாப்பிட கீறி கிழிச்சு சாப்பிடக்கூடியது அதை நம்ம சாப்பிடக்கூடாது, அதுபோல தன்னுடைய காலால் வேட்டையாடக்கூடிய பறவைகள், காலால் என்ன செய்யும் இந்த மயில் போன்ற பருந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து காலால் என்ன செய்யும் பிராணிகளை வந்து வேட்டையாடி சாப்பிடும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றது என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அவங்க நாட்டுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணாங்கிற ஹதீஸ் அவங்க மறுக்கவே இல்லை. சொல்ல போனா நபி அவர்கள் நாட்டுக்கழுதிகளை சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணாங்கிற ஹதீஸ் அவங்களே அறிவிக்கிறாங்க. அவங்களே இப்னு அப்பாஸ் அவர்களே நாட்டுக்கழுதியை சாப்பிடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு தடை செய்தார்கள் என்பதை அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க மறுக்கவே இல்லை. அவங்க மறுத்தது என்ன தெரியுமா, இதுக்கு ரீசன் என்ன, நாட்டுக்கழுதைகள் நபி அவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்குரிய ரீசனை தான் அவங்க மறுத்தாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கோரை பொருட்களை சாப்பிடக்கூடாது, கையால வேட்டையாடக்கூடிய பறவைகளை சாப்பிடக்கூடாது, அந்த லிஸ்ட்ல நாட்டுக்கழுதைகளை கொண்டு வந்தாங்க. அப்பதான் இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க இது அந்த லிஸ்ட்ல வராது, ஏன்னா குது அந்த நாட்டுக்கழுதைக்கு வந்து கோரைப்பல்லும் கிடையாது, ஏன்னா தடை செய்யப்பட்ட காரணங்கள் எதுவுமே அதுக்கு இல்லை, அது சாப்பிடுவதற்கு தகுதியான ஒரு பிராணி தான். ஆனால் நபி அவர்கள் அதை ஏன் தடுத்தாங்கன்னா அது பயணிப்பதற்கு வாகனமாக பயன்படுது, அதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்க. இதை நபி அவர்கள் வாகனம் என்ற காரணத்தினால தான் தடுத்தாங்களே, அதை அவங்க நினைக்கிறாங்க. அப்படி வாகனம் என்ற காரணத்தினாலதான் நபியை தடுத்தாங்களே தவிர, இது உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்ட பிராணிங்கிற அடிப்படையில் நபி அவர்கள் அதை தடை செய்யல. ஆனா நபி அவர்கள் தடை செஞ்சாங்கிற உண்மைதான், நானும் அதை சாப்பிட மாட்டேன். இதுதான் இப்னு பாஸ் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? என்ன ரீசன்? இந்த ரீசன் மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு ரீசனை தான் இப்னு பாஸ் மறுத்தாங்க. நபி அவர்கள் தடை செஞ்சாங்கிறத அவங்க மறுக்கவே இல்லை. அவர்கள் அதுக்கு வேறொரு காரணம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் தடை செய்ததற்கு இதுதான் காரணமே தவிர இது காரணம் இல்லை என்பதுதான் இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க. இதுக்கு ஒரு ஆதாரத்தை பாருங்க. ஆய்வு பண்றது இல்லை. ஏதாவது ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னா இவங்க தான் புகாரியுடைய படிக்கிற லட்சணம். இந்த நிலையில இருந்துட்டு ஹதீஸை மறுப்பாங்களாம். என்ன ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அப்பாஸ் ரலி அவங்க தான் அறிவிக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஹைபரன் ஹௌமில் ஹமுரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகளை சாப்பிடக்கூடாது என நபி அவர்கள் ஹைபர் தினத்திலே தடை செய்தார்கள். அப்ப அவங்க எப்படி மறுத்திருப்பாங்க சொல்லுங்க? அவங்க தானே அறிவிக்கிறாங்க நாட்டு கழுதைகளை சாப்பிடக்கூடாது, நபி தடை செஞ்சாங்க, ரைஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த ஹதீஸை மறுத்தாங்க? அப்ப என்ன விஷயம்? அது அடுத்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல வருது. சரி, முஸ்லீம்ல 3591 செய்தி, இன்னமா நஹா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நாட்டு கழுதைகளை சாப்பிடக்கூடாது என்று ஹைபர் தினத்திலே தடுத்ததெல்லாம் தடுத்தாங்க, உண்மை, அதை மறுக்கல. ஏன் தடுத்தாங்க தெரியுமா? மின் அஜலி அன்னஹு கான ஹமூல தன்னாஸ், அது மக்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனமா இருக்குது, அதை அறுத்து தின்றுட்டான், மக்களுக்கு வாகனம் இல்லாம போயிரும், அதனாலதான் தடுத்தாங்க. ஹமூலத்துகும், கால்நடைகள் இல்லாம போய் வாகனம் இல்லாம போயிருங்கிறதுனாலதான் தடுத்தாங்களே தவிர, மற்றபடி அது உண்ணுவதற்கு பன்றி இறைச்சி மாதிரி உள்ள விஷயம், என்ன இந்த சிங்கம் புலியை திங்கிற மாதிரி உள்ள இறைச்சி என்ற காரணத்தால் நபி அவர்கள் தடுக்கல. இருக்குது, எத்தனை நூல்கள் இருக்குது தெரியுமா? மூணாவது முசன்னப் அப்துல் ரஸாக்ல இருக்குது, இன்னமான ரசூல்லா யௌம ஹைபர லியன்னஹா கானத் ஹியல் ஹமூலா, அதுதான் பயணிக்கக்கூடிய வாகனமாக இருக்கிறனால தான் நபி அவர்கள் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் அவங்க படிச்சு காட்டுறாங்க. இந்த வசனத்தை, எந்த வசனத்தை? எனக்கு வகியாக அறிவிக்கப்பட்டதில் தடை செய்யப்பட்டதாக இதை நான் காணவில்லை. உண்மையிலே அல்லாஹ் தடை செய்யறதுக்குரிய தடை பண்ணான் இல்லையா பிராணிகள், அந்த இலக்கணத்தில் நாட்டுக்கழுதை வராது, அதனாலதான் இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் படிச்சு காட்டுறாங்க. அல்லாஹ் உன் உண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணா இல்லையா, சிங்கம் புலியை உண்ணக்கூடாது, கையால் வேட்டையாடக்கூடிய பறவைகளை உண்ணக்கூடாது, பன்றி இறைச்சி நல்லா தடை பண்ணா இல்லையா, அந்த வசனத்தையே இப்னு அப்பாஸ் படிச்சு காட்டினாங்க. அதுக்குரிய இலக்கணம் நாட்டுக்கழுதைக்கு பொருந்தலங்கிறனால தான் படிச்சு காட்டினாங்க. ஆனா நபியர்கள் தடுத்தது உண்மை, அது சாப்பிடக்கூடாதுங்கிறது உண்மை. அதுக்குரிய காரணம் என்ன? நபியர்கள் அது வாகனமாக யூஸ் பண்றதுனால வாகனம் போயிடக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அது உண்மையான காரணமா அது தப்பான காரணமாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா நாங்க மறுக்கிறதும் அவர் மறுத்தது ஒன்னும் சொன்னீங்கல்ல, அவர் மறுக்கவா செஞ்சாரு, இப்படிதான் நீங்க மறுக்கிறீங்களா? ஹதீஸ் நபி தடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு காரணம் தான் இது, அப்படி அப்படிதான் நீங்க மறுக்கிறீங்களா? அப்ப உண்மையை நீங்க என்ன செய்யணும்? வழங்கணும். அப்ப இது ஒரு விஷயம். அது மாதிரி பல இடங்கள்ல சரஹம் ஆனில் ஆசாருங்கிற நூல்லையும் இருக்குது, அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. இல்லா மின் அஜலி அன்னஹா லஹருன், இது பயணிப்பதற்குரிய வாகனம் என்பதால் தான் நபியர்கள் நாட்டு கழுதைகளை தடை செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல குரான் ஹதீஸுக்கு, ஹதீஸுக்கு ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் சொல்லி நபி உங்களுடைய ஹதீஸை மறுத்தாங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் மேல இவங்க எப்படி இவங்க போய் சொல்றாங்க? ஏன் இந்த மாதிரியான பித்தலாட்ட வேலையை செய்றீங்க? ஒரு சஹாபி மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க, அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கிட்டு வாங்க என்பதை நீங்க என்ன செய்யணும்? மக்கள் வந்து இந்த விஷயத்துல கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். குரானுக்கு முரண் என்று சொல்லி புகாரியில் உள்ள சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் மறுக்கலாம், எங்களுக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் எல்லாம் மறுத்திருக்கிறார்கள் என்று எம்ஏ சுலைமான் அவர்கள் வாதிடுகிறார்கள். அந்த விவாதத்தில் ஒரு இமாம் என்று ஒருவரை குறிப்பிட்டார். இமாம் ராஜி, ஃபஹ்ருதீன் ராஜி, தஃப்சீருல் கபீர் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அவர் குரானுக்கு முரண் என்று சொல்லி புகாரியில் உள்ள ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார் என்று அவர் வாதிடுகிறார். அதுபோல இன்னொரு சகோதரரும் அவ்வாறு வாதிடுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்று பொய்யை தவிர வேறு பொய் எதுவும் சொல்லவில்லை. புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, மூணே மூணு சந்தர்ப்பத்தில் அவங்க போய் சொன்னாங்க, இந்த சிலையை உடைச்சது யாருன்னு கேட்டால் பெரிய சிலை உடைச்சதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏன் விழாவுக்கு வரலையான்னு கேட்கும்போது நான் நோயாளின்னு சொன்னாங்க, அது மாதிரி உங்களுடைய மனைவியை பற்றி கேட்கும்போது அரசன் கேட்கும்போது அந்த அரசன் உண்மையை சொன்னால் மனைவியை கற்பழிச்சிருவாங்கிறதுனால இது என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி மூன்று பொய்களை சொன்னாங்கன்னு புகாரில் ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை, இந்த தகவலை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த கரீம் கிரவரும் எம்ஏ சுலைமான் டிஎன்டிஜே குரூப் யாருமே மறுக்கல, சஹின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வாதம் என்ன தெரியுமா, புகாரில் உள்ள ஐசை நாங்க மட்டுமா மறுத்தோம், எங்களுக்கு முன்னாடி இந்த ஃபஹ்ருதீன் ராஜிங்கிற தப்சீருல் கபீர் என்ற நூலை எழுதிய பெரிய இமாம் அவரும் தானே மறுத்திருக்கிறாரு.
எந்த புகாரியை பத்தி கால் மணி நேரமாக பயான் செய்தீர்களோ அதே புகாரில் பதிவான செய்தியை இமாம் ஃபஹ்ருதீன் ராஜி மறுக்கிறார். லம் யக்ரிப் இப்ராஹிம் இல்லா சலாசா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று பொய்களை தவிர வேறு எந்த பொய்யையும் சொல்லவில்லைன்னு ஹதீஸ் இருக்குல்ல. புகாரியில 3357, 3358, 5084, முஸ்லிம்ல 4726, இப்படி எண்ணற்ற நூல்கள் எண்ணற்ற இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி. இந்த செய்தியை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு, அவர் சொல்கிறார் ஹாதல் ஹதீஸு லா யம்பகி அயுக்குபல, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. புகாரியில் பதிவான செய்தியை தான் சொல்றார், இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது, அன்ன நிஸ்பத்தல் கிதிபி இப்ராஹிம் லா தஜூஸ், இப்ராஹிம் நபி பொய் சொன்னார் என்று பொய்யை இப்ராஹிம் நபியோடு இணைப்பது சரியல்ல, அது ஜாயிஸ் அல்ல. எவ்வளவு தெளிவா புகாரியில பதிவான செய்தியை மறுத்திருக்கிறாரு. இதுக்கு நீங்க என்னங்கறத சொல்லணும். இதே செய்தியினுடைய தொடர்பில் இன்னும் குறிப்பிடுகிறார், அவரே கேள்வி எழுப்புறாரு. அப்ப அப்படின்னா யாராவது கேட்டா நீங்க புகாரியில் உள்ள செய்தியை மறுக்கிறீங்களே, அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்கள் ஆயிட்டே, அந்த நம்பகமான நேர்மையான ஆட்களை எல்லாம் நீங்கள் பொய்யர் என்று சொல்ல வருகிறீர்களா என்று என்னிடத்தில் கேள்வி எழுப்பினால் பகுத்து, அந்த கேள்விக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொல்வேன், லம்மா வகஅத் ஆருது பைன நிஸ்பத்தில் கிதிப் இலர் ராவி ஒபைன நிஸ்பத்தி இலர் ஹலீல், பொய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைப்பதிலையும் அறிவிப்பாளர்களோடு இணைப்பதிலையும் முரண்பாடு வருமையானால் அண்ண நிஸ்பத்தகு இலர் ராவி அவ்வளா, அறிவிப்பாளர் பொய் சொன்னான்னு சொல்லிட்டு நான் போயிருவேன், இப்ராஹிம் நபியோடு அந்த பொய்யை நான் இணைக்க மாட்டேன். இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொண்டால் நீ கேட்கிறாய் அறிவிப்பாளர்கள் எல்லாம் பொய்யராக்கிட்டீங்களே, வந்த பிரச்சனை இல்ல போ, அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இப்ராஹிம் நபி பொய் சொன்னார் என்கிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நாங்க சொல்லல, இமாம் ராசி அவர்கள் சொல்லுகிற செய்தி, இமாம் ராசி அவர்கள் மறுக்கிற நிகழ்வு.
இது என்ன எப்படி கேட்கறன்னு தெரியல. அவர் சாக்கடையில் விழுந்தா நீனும் உழுவியா, அதான் அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்குது. அவர் சாக்கடையில் விழுந்தா நீனும் உழுவியா, நல்ல தெரியும் அந்த சாக்கடையில் விழுந்திருக்காருன்னு சொல்லி அதை போய் எடுத்துக்காட்டி அவர் மறுத்திருக்கான்னு கேட்கிற, நீங்களும் அந்த அதிசயம் மறுக்கதை ஏத்துக்கிறீங்கல்ல இல்லையா. அப்போ ஒரு மனுஷனுக்கு ரோசம் வரணும், அந்த ரோசம் வரக்கானா, என்ன ரோசம், ரசுல்லாவுடைய அதிசம் நம்ம நம்புறோம், அதை போய் குரானுக்கு முரணும் சொல்லி இந்த ஆள் மறுத்திருக்கிறாரு. அப்ப இவரெல்லாம் ஒரு ஆளா, அப்படி வரணும். ரசுல்லாவுடைய ஹதீஸுக்கு எதிராக ரோசா வரும், அந்த ரோசா வரமாட்டேது. இவங்களே ஹதீஸ் நினைச்சா கூட அது இவ்வளவு சக்கரையா இன்னைக்கு அந்த ஆள் பேசுறாருன்னு பாருங்க. என்ன அறிவிப்பாளர் பலகீனமா, அறிவிப்பாளர் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்க நான் சொல்லுவேனே தவிர, அறிவிப்பாளர்கள் யாராவது போய் சொல்லியிருக்காங்க நான் சொல்லுவேனே தவிர, நபி அவர்கள் இப்ராஹிம் நபி போய் சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன். என்னமோ அது பெரிய உலக மகா தத்துவங்கிற மாதிரி குப்பையில போடக்கூடிய தத்துவம் அது. இது உண்மையாது, உண்மையா நீ சொல்லுவியா? இப்ராஹிம் உங்க பொய் மூணு பொய் சொன்னாங்க, வேற பொய் சொல்லலங்கிற ஐசை நீங்க மறுப்பீங்களா? அப்ப நீனே அதீசன் சொல்றீங்க. அப்ப என்ன விளங்குது, இந்த மாதிரி ராஜி சொன்னாராம், அறிவிப்பாளர் நம்பகமானவங்களா இருக்கிறாங்களே அவங்கள போய் பொய்யர் நீங்க சொல்றீங்களான்னு சில பேர் கேள்வி கேட்டா அதுக்கு ராஜி பதில் சொல்றாரு. அந்த ஆளு அந்த அறிஞர் பதில் சொல்றாரு, அறிவிப்பாளர் பொய் சொன்னான்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் இப்ராஹிம் அவங்களோட பொய் சொல்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது தத்துவமா, பொன்னெழுத்துக்கால் பொறிக்கப்பட வேண்டிய தத்துவமா அது, அதை போய் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. இந்த மாதிரி அப்ப என்ன விளங்குது, இப்படிலாம் பேசுற ஆளு மரகலண்ட ஆளா இருப்பாங்க, அதான விளங்குது. நீனே சரியான அதிசம் சொன்ன ஐசு ஒரு ஆள் மறுத்திருக்காரு, அவர் இப்படி வாயடிக்கிறார்னா இப்படித்தான் நீனும் நீங்களும் வாயடிக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி பேசுறவங்களாம் மரகலண்டவங்களா இருப்பாங்க, ஏற்குமாறா புரியறவங்களா இருப்பாங்க. சரியான அதிச தன்னுடைய மூளையில கோளாறு வச்சுட்டு மண்டையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு மறுக்கிற ஆளா இருப்பாங்க, அதைத்தானே விளங்க முடியுது. சரி இமாம் ராஜி மறுத்தாரு, அப்ப அவரை வழிகேடன்னு சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. அவன் தான் வழிகேடன் தான் சொல்லுவோம், இமாம் ராசிய அவரை நம்ம வழிகேடர் தான் சொல்லுவோம். எப்ப இப்படியே இதே கொள்கையில் அவர் இருந்து மரணித்திருந்தால் அவர் வழிகேடர் தான் சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த வழிகேட்டில் அவரே வழிகேட்டில் நான் இருந்தேன்னு ஒத்துக்கொண்ட காலத்தில் செஞ்ச விஷயம் அது. அப்படிதான் இமாம்கள் சொல்றாங்க. அது மாதிரி இவ எம்ஏ சுலைமான் அவங்க எடுத்து சொல்றாங்க, இமாம் ராஜி சொல்லியிருக்கார் பாருங்க, கத ஹசல ஃபில் அஹ்பார் மாலா யஜூஸ் நிஸ்பத்துஹு இலர் ரசூல், நபிசல்லாஸ் அவங்களோட இணைக்க முடியாத சில செய்திகள் இருக்கிறது, அது விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது, அந்த மாதிரியான செய்திகளை மறுத்தே ஆகணும் இமாம் ராஜி சொல்லியிருக்காரு.
ராஜி ஃபஹ்ருதீன் ராஜி ஒரு பெரிய அறிஞர் இல்லையா, தப்சீரு ராசி என்ற மிகப்பெரிய தப்சீர் நூலை எழுதியவர் இல்லையா, அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. அன்னஹு கத் ஹஸல ஃபில் அக்பாரி மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு தகுதியில்லாத சில செய்திகளை பெற்றுக்கொள்ளப்படுகிறது. சில செய்திகள் இருக்கிறது, அது அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு இணைக்கவே முடியாது. அதே வலாயத்துல் தாவீல், அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கும் அது முடியாது. அப்படியும் சில செய்திகள் இருக்கிறதா, இவங்க சொல்றாங்க அப்படிலாம் முடியாது, அப்படியெல்லாம் முரணாகலாம் அமையாது, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துடலாம். இவர் ராஜி சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் அவர்களுடன் சேர்த்து பார்க்க முடியாத சில செய்திகள் இருக்கிறது. வயதாக்கான கதாலி, இப்படி ஒரு செய்தியை பெறப்படுமானால், இப்படி ஒரு செய்தி இருக்குமானால், அது முற்றிலும் பொய்யான செய்தி என்பதை உறுதியாக நம்புவது, ஏற்றுக்கொள்வது வாஜிபாகும், கடமையாகும் என்று ஃபஹ்ருதீன் ராஜி அவர்கள் சொல்லுகிறார். நாங்க சொன்னோமா, அல்லாஹுவின் தூதர் அவருடன் இணைக்க முடியாத அளவுக்கு சில செய்திகள் இருக்கு. அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு முடியாத சில செய்திகள் இருக்கிறது, அதற்கு விளக்கம் கொடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் சரி செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே, அப்படியும் செய்ய முடியாமல் போகிறது. அப்படி இருக்குமானால் அந்த செய்திகள் உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள், அது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீது சொல்லப்பட்ட பொய்யான செய்தி. ஃபஹ்ருதீன் ராஜி, நாங்க கொண்டு வந்தோமா, இவர் டிஎன்ஜி உறுப்பினர், அவரு
அந்த செய்தியில் இப்படி சொல்லி அவர் மறுத்த செய்தி தான் என்னது, இப்ராஹிம் சொங்க மூணு பொய்யே தவிர வேற எந்த பொய்யும் சொல்லலங்கிற புகாரில் உள்ள ஹதீஸ். அந்த ஆளுக்கு விளக்கம் தெரியல, மறுத்துட்டாரு. அதான எதார்த்தம், நீங்க மறுப்பீங்களா, நான் மறுப்பேனா, மொத்தத்தை யார் மறுப்பாங்களா? அப்ப இந்த விதியில உள்ளதெல்லாம் என்ன, ஒவ்வொருவரும் அவங்க மனசுக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் இஷ்டத்துக்கு மறுக்கிறதுக்கு எழுதப்பட்ட விதிங்கிறது பழிச்சுன்னு தெரியணும். ஆனா உண்மையில இந்த ராஜி யாரு தெரியுமா, அகலுல் கலாம், அகலுல் நபர், அகலுல் ஜிதால். இவரு மார்க்கத்தை உள்ளபடி வழங்காம அறிவை யூஸ் பண்றாளு, வாயடிக்கிறாளு, சிந்தனையை மார்க்கத்தில் பூத்துறாளு, இப்படின்னு சொல்லி இவரை பற்றி குறிப்பிட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல, என்னமோ இப்படி சொன்னதுனால ராசியுடைய கருத்து எனக்கு எதிராக வந்துருச்சுங்கிறதுனால நான் ராசிய வழிகேட்டில் உள்ளவர் அப்படின்னு நான் சொன்னதை நீங்க நினைக்க வேண்டாம். இதை யாரு சொன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்கிற வரலாற்றை எழுதுனாங்கல்ல அந்த அறிஞர்கள் சொன்னாங்க. இமாம் தஹபி அவர்கள் சியரு ஆலாமின் நுபலாங்கிற நூல்ல இந்த அறிஞர் இஸ்லாத்துக்காண்டி வந்தாரு, பாடுபட்டு, இவர் பிஜே மாதிரி உள்ள ஒரு ஆள், இஸ்லாத்துக்காண்டி வந்து கொஞ்சம் தியாகம் பண்ணி பல கிதாபுகள்ல பல மக்களுக்கு உபதேசம் பண்ணி நிறைய பேர் நேர்வழி கொண்டு வந்து அப்புறம் பிதாயத்தை செஞ்சு மூமின் எல்லாம் காஃபியராக்கி இந்த குழப்பத்தில் பிஜே சிக்கினார் இல்லையா, அந்த மாதிரியான குழப்பத்தில் சிக்கினால்தான் இவர் பிஜேமா. ஒன்று ரெண்டு பேர் இருக்கத்தானே செய்வாங்க வரலாற்றில், எல்லாமே இருப்பாங்க. அதை நான் சொல்லல, நான் சொன்னா அந்த பிஜே உள்ள குரோகத்தில் சொல்றேன்னு சொல்லலாம். இதை யாரு சொல்றா, இமாம் தஹபி வரலாற்று எழுதக்கூடிய ஆட்கள் அவங்க சொல்றாங்க. இவர் நல்ல ஒரு இமாமா இருந்திருக்கிறார், பண்ணியிருக்காரு. அதோட அவங்க என்ன சொல்றாங்க, வகத் பதத் மின்ஹு ஃபி தஃபாலிஹி பலாயா வஅதாயிமு வஸஹரும், இவருடைய நூல்ல நிறைய முசிபத்தான கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது, பயங்கரமான ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆள் நூல்ல சொல்லி இருக்கிறாரு. ஒசுகுரு நீ சூனியத்தை கூட இந்த ஆளை விட்டு வைக்கல, அந்த மாதிரியான விஷயங்களை கூட நூல்ல எழுதி வச்சுட்டாரு. வயின் ஹைராபாத்துன் அணி சொன்னா, சுண்ணாவுக்கு முரணான சுண்ணாவை விட்டு வலிக்கு மாற்றமான கருத்துக்களையும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார், அவருடைய நூல்ல சொல்லியிருக்கிறார். இதுதான் இவருடைய லட்சணம். இந்த ஆளை கொண்டு வந்துகிட்டு பெரிய இமாம் ஹதீச மறுத்திருக்காருன்னு சொன்னா இது உங்களுக்கு வலுவாகாது, வலிகேடருங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அந்த ஆள் வலிகேடர் வலிகட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காருல, சுண்ணாவுக்கு மாற்றமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டாங்களா, அப்ப அவரை போய் நீங்க இமாம்னு சொல்லி காட்டினீங்கன்னா அப்ப இந்த மாதிரி வலிகேடர்கள் தான் உங்களுடைய கருத்துல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதை என்ன செய்து தெளிவாகுது. அதே நேரத்தில் இப்னு தஹபி அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை அவர் செஞ்சார், அப்படித்தான் இந்த இப்ராஹிம் உடைய ஹதீஸ் எல்லாம் அவர் மறுத்தது. ஃபைன்னஹு தூஃபிய அலா தரீகத்தின் ஹமீதா, கடைசி நேரத்தில் அவர் சரியான முறைப்படி மௌத்தானாரு, சரியான கொள்கையில் மௌத்தானாரு. வல்லாஹு எத்தவல்ல சராயர், ரகசியத்தை அல்லாஹ் அறிஞ்சவன். இதுதான் இவருடைய நிலைமை. ஏன்னா அவர் திருந்திட்டார், திருந்திட்டாருங்கிறதுக்காக அவர் நம்ம மன்னிப்பு வேண்டுவோம். திருந்தாம மௌத்தா போயிருந்தா இன்னைக்கு நம்ம ராசிய பிதாத்வாதின்னு தான் சொல்லுவோம், வழிகேடனே சொல்லுவோம். திருந்தாம மௌத்தா போயிருந்தா ஃபஹ்ருதீன் ராஜி பிதாத்வாதி வழிகேடன் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அவர் திருந்திட்டார், ஏன்னா லிசானு மிசான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே இப்னு ஹஜர் அவங்க தஹபி மட்டும் சொல்லல, இப்னு ஹஜர் அவங்களும் சொல்றாங்க இவரை பத்தி சொல்லும் போது, லாக்கின்னஹு ஒரிய மினல் ஆசார், இவர் ஹதீஸ்களை விட்டு விலகி போயிட்டாரு. இவரு இந்த இமாம் ஃபக்ருதீன் ராஜி இருக்காரே, இவரெல்லாம் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் இஸ்லாத்துக்காண்டி வந்தார், அதெல்லாம் சரி, ஆனால் இவர் ஹதீஸ்களை விட்டு விலகி போனாரு, ஹதீஸ்களோட இவர் நிக்கல. வலஹு தஸ்கீகாத்துன் அலா மசாயில மின் தாயிமித்தீன், இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்கள்லேயே இவர் சந்தேகத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் இருக்கிறது. யாரு? இந்த ஃபக்ருதீன் ராஜி இஸ்லாத்துடைய அடிப்படைகளிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்திய கருத்துக்கள் எல்லாம் இவர் சொல்லி இருக்கிறாரு. தூரிசு ஹயரா, அதெல்லாம் படிச்சா நமக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படும், இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணார் நமக்கு தெரியும். நஸ்அலுல்லாஹு அயுஸ்பிதல் ஈமான ஃபீ குலூபினா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்துல ஈமான உறுதியாக்கணும், இவருடைய நூலை படிச்சு நம்ம வழிகட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபஹ்ருதீன் ராஜியை பத்தி சொல்லியிருக்கார். இவர் தான் உங்களுக்கு பெரிய இமாமா, வருவார் உங்களுக்கு இமாம். ஏன்னா ரெண்டு பேர் ஒண்ணுதானே, நீங்க அதீச மறுத்து மூமின்களுடைய ஈமானோட விளையாடுறீங்கல்ல, தௌஹீத் மக்களை பின்னாடி நின்று தொழக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, ஹரமுக்கு போனா அங்க உள்ள இமாமை பின்பற்ற நம்ம தனியா தொழுதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு புகாரி இருந்து எங்களுடைய மண்ணாங்கட்டி விளக்கத்தை ஏத்துக்கிறான்னா புகாரியை முஸ்ரிக்கும் சொல்லுவோங்கிறீங்கல்ல, அப்ப நீங்களும் அவர் ஒன்னாத்தானே இருப்பீங்க, ஏன்னா அவரும் வழிகட்டுலதான் இருந்தாரு, ஆனா அவர் தௌபா செஞ்சிட்டார், அதனால இமாம் ராஜிக்கு நம்ம மன்னிப்பு தேடுறோம், அல்ல அவரை மன்னிக்கட்டும், ஆனா நீங்க தௌபா செய்யாருன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. டிஎன்டிஜே சகோதரர்களுக்கு சொல்றோம், இந்த எம்ஏ சுலைமான் பேச்சு, இந்த அறியாத இந்த டிஎன்டிஜே சகோதரர்கள் மௌலவிமார்களுடைய பேச்சை கேட்டு ஹதீஸ்களை மறுக்கலாங்கிற அந்த நோய் வந்துருச்சுன்னா காலம்பூரா மறுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய இறுதி முடிவு நரகத்துல தான் போய் நிற்கும், அல்ல அவர் பயந்துக்கோங்க. ஏன்னா அந்த ராஜி திருந்திட்டார், பிஜே திருந்தல, திருந்தணும் நம்ம நினைக்கிறோம். ராஜி என்ன திருந்தினாரு பாருங்க, சீர் ஆலாமி நுபலாங்கிற நூல்லையே இமாம் தஹபி அவங்க ராஜியுடைய வரலாறு இவ்வளவு தகவலையும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இவருடைய கடைசி காலத்துல உம்ரிஹி ஹைசியக்குள், இவருடைய கடைசி காலத்துல இவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். மோத்தசிலாவுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்ன, அல்லாஹ் பார்க்க முடியாது பல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி மோத்தசிலாவா தான் இருந்தார். அப்புறம் கடைசியா என்ன சொன்னார் மௌத்துடைய நேரத்துல, லக்கது த அம்மல் துருக்கல் கலாமியா, இந்த மாதிரி தர்க்கம் பண்ண வாயடிக்கிற வழிகளை எல்லாம் நான் பார்த்துட்டேன், வல் மனாஹிஜல் ஃபல்சஃபியா, தத்துவம் பேசிக்கிட்டு திரியறாங்கல்ல இவங்களுடைய வழியையும் பார்த்துட்டேன், ஃபமார் ஐதுஹா தஷ்ஃபி அலீலன், இது வந்து எந்த ஒரு நோயாளிக்கும் நிவாரணத்தை தராது, ஒலா தருவிய கலீலன், தாகித்திருக்கக்கூடிய உன்னுடைய தாகத்தை இது போக்காது, இதெல்லாம் சும்மா வாயடிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். ஒரு ஐத்து அக்ரப துருக்கை, ரொம்ப லேசான வழி, சரியான வழி என்ன தெரியுமா, தரீக்கத்துல் குரான், குரானுடைய வழிதான். என்ன ரஹ்மான் அரசின் மீது அமர்ந்தான் என்றால் அமைந்தான் என்றால் அது அப்படியே புரியணும், விளக்கம் கொடுக்க கூடாது, லைசக மிஸ்லியை செய்யும் அப்படிலாம் சொல்லிட்டு, ஒமன் ஜர்ரப மிஸ்ல தஜரிபத்தி, என்னுடைய அனுபவத்தை போல் யார் அனுபவிப்பாரோ அரஃப மிஸ்ல மாரிஃபத்தி, நான் அறிஞ்ச இந்த உண்மையை அவர் அறிந்து கொள்வார். அப்ப இவர் அந்த மாதிரி மோத்தசிலா சிந்தனையில இருந்து, அந்த சிந்தனை உள்ளவங்க தான் ஹதீஸ் எல்லாம் இப்படி மறுக்கிற கொள்கையில் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் அவர் திருந்து விட்டார். எனவே இமாம் ராஜி அவங்களை நம்ம மதிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம துவா செய்கிறோம். ஆனா பிஜே அவர்கள் ஒன்னு திருந்தல, அதனால நம்ம அவருக்கு இந்த எச்சரிக்கையை விட்டுக் கொள்கிறோம். அவர் திருந்தணுங்கிற ஒரு அழைப்பை விடுறோம், எம்ஏ சுலைமானுக்கும் இந்த அழைப்பை விடுறோம், மத்த தாய்களும் அல்லாஹ் பயந்துக்குங்க, ஒரு நேரத்தில் நீங்களும் திருந்துவீங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். கோவையில் நடந்த விவாதத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சர்ஹசி என்ற மிகப்பெரிய ஒரு இமாமும் மறுத்திருக்கிறார். அவர் நல்ல ஹனஃபி மதுஹபில் ஒரு பெரிய அறிஞர், அவர் விதிகளை எல்லாம் அடிப்படை விதிகளை எல்லாம் போடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி, அவர் உசூலு சர்ஹசி என்ற நூலில் இதா கான ஹதீஸ் முஹாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா ஃபஇன்னஹு லா யகூனு மக்பூலன் வலா ஹுஜ்ஜதன் லில் அமலி பிஹி, ஹதீஸ் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை செயல்படுத்தவும் முடியாது என்று அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவரும் சொல்லிதானே இருக்கிறாரு என்று சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி இமாம் சர்ஹசி 44, இவர் வந்து ஹிஜ்ரி 490 அவர் இறந்திருக்கிறார். இவர் வந்து விதிகளை, அடிப்படை விதிகளை, உசூல்களை இயற்றியவர்கள் ரொம்ப முக்கியமான ஆள், அனபி மதுஹப்ல ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவர். இவர் ஹிஜ்ரி 490 வஃபாத்து. அவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, இதா கானல் ஹதீஸ் முஹாலிஃபன் லி கிதாபில்லா ஃபஇன்னஹு லா யகூனு மக்பூரன் வலா ஹுஜ்ஜத்தன் லில் அமல் பிஹி. ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ், இதா கானல் ஹதீஸ், ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக அமைந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஆதாரமாக கொள்ளப்படாது, அதை அமல் செய்ய முடியாது என்று அவரும் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார்.
இது சர்ஹசி மட்டுமல்ல, இன்னும் பல அறிஞர்கள் புல்கினி என்று பல அறிஞர்களை என்ன செஞ்சாங்க, பதாயு சனாயி பல மதுபு நூல்களையும் எடுத்துக்காட்டி இங்கெல்லாம் ஹதீச மறுத்திருக்காங்க மறுத்திருக்காங்கன்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அதுக்கு வந்து அந்த எது தரப்புனாலும் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து தப்பாதான் அந்த அறிஞர்கள்லாம் தவறாதான் மறுத்தாங்க, அந்த ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும், அறிஞர்கள் மறுத்தாலும் தப்புதான் அப்படின்னு சொல்ற ஒரு கொள்கையில் இருந்திருந்தாங்கன்னா அதை மறுத்திருப்பாங்க, அவங்க வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி சொல்லல. நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம், இந்த சர்கசிலாம் யாரு, அவர் சர்க்கஸுக்கு போக வேண்டிய ஆளு தான். ஏன்னா உண்மையில அவர் சர்க்கஸுக்கு போக வேண்டிய ஆளு தான். அவரை போய் இமாமுன்னு வச்சாங்க. சரி, இந்த விதியை போட்டார்ல குரானுக்கு முரண் சொல்லி, ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாருல, அதை வச்சு அவர் எப்படி விதி என்னென்ன ஹதீஸ்களை மறுத்தாலும் பாருங்க, இது வந்து ஒரு ஏற்குமாறா விளங்குற மாதிரி உள்ள விஷயம் நீங்க விளங்கிடுவீங்க. ஏன்னா அந்த விதியை சொல்லிட்டு அவர் அடுத்த ஹதீஸ்களை மறுக்கிறாரு. என்னென்ன ஹதீஸை மறுக்கிறாருன்னு பாருங்க. ஒழு மர்ம உறுப்பை தொட்டால் ஒழு செய்ய வேண்டும் என்று சஹிஹான ஹதீஸ் இருக்குது. ஒழு தேவையில்லை என்ற அடிப்படையில் சில ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு தெளிவா தெரியும், நேரடியாக நம்ம தொட்டோம்னா எந்த மறைவும் இல்லாமல் தடுப்பும் இல்லாமல் நேரடியாக தொட்டால் ஒழு முறிஞ்சிடும். ஆடைக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு தேவை கருதி தொட வேண்டிய நிலை வந்தால் அப்போ ஒழு முறியாதுங்கிறது பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயம். ஆனா இந்த ஆள் என்ன பண்ணார், இந்த சர்க்கசி இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுதான், சஹிஹான இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லி ஏற்குமாற ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் இந்த வசனத்துக்கு மாற்றமா இருக்கிறதுனால இதை மறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணா இருக்கு. அப்ப என்ன வழங்குது, இந்த மாதிரியான விதியை போற ஆட்கள்லாம் சர்க்கஸுக்கு போற வேண்டிய ஆளு, அவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் இந்த விதியை சொல்லிக்கிட்டு ஏற்குமாறா குரான் வசனத்தை ஹதீஸோட மோத விட்டு மறுப்பாங்க, அவங்களுடைய அறிவு கோளாறு அங்க இருக்குமே தவிர உண்மையிலே அது குரானுக்கு மாற்றமா இருக்காது அப்படிங்கறது வழங்க முடியாது. இது வழிகேடு. சர்கசி வந்து மதுபுக்கார, மதுபுக்கு தோதுவா எழுதுவாங்க, அதெல்லாம் அவங்க ஆதாரமாயிருமா? இன்னும் நிறைய காட்டலாம், மதுபுல நிறைய காட்டலாம். அப்ப அதெல்லாம் நமக்கு மார்க்க ஆதாரமாயிருமா? அல்லாவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு இமாமு தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு. இமாமுன்னு சொல்லி பெரிய பெரிய தருதலைகள்லாம் உலகத்துல இருந்திருக்கிறது பாக்குறமா இல்லையா? அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்திருக்கதான் செய்யுது. காதியானி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஏன்னா அவனும் மக்கள்கிட்ட இமாமா தான் பார்க்கப்படுறான். அதனால நம்ம அவனுடைய கருத்துக்களை ஏத்துக்கிற முடியுமா? சர்க்கசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போட்ட விதி தப்பா இல்லையா, அந்த விதி அடிப்படையில் அவங்க நிறைய தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா, அறிவை பயன்படுத்தி அதிச அநியாயமா மறுத்திருக்காங்களா இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இந்த விதிக்கு கீழே அவர் அடுத்து சொன்ன ஒரு சரியான ஹதீஸ் புகார்ல இருக்கு. இந்த ஃபாத்திமத்து பின் கைஸ், முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ், ஃபாத்திமத்து பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுமையாக அவங்க தலாக்குடப்பட்டாங்க. மூணு தலாக்கும் கணவர் விட்டுட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னுடைய கணவர் எனக்கு உணவு தரமாட்டிக்கிறார், தங்குற வசதி தரல அப்படின்னு சொல்லும்போது நபி என்ன செஞ்சாங்க, அவர் உனக்கு தர வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. இது சரியான ஹதீஸ். ஏன், ஒரு கணவன் மனைவியை மூணு தலாக்கு விட்டுட்டா அப்ப உங்களுக்கு தங்குற வசதி உணவு தர வேண்டியது இல்லைங்கிறது நபி அவருடைய கூற்று. ஆனா குரான் வசனம் என்ன செய்யுது, தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு வஸ்கினு ஹுன்ன மின் ஹைசு, நல்லா குரான்ல சொல்றா என்ன, நீங்கள் உங்களுக்கு எது நீங்க தங்கி இருக்கிறீங்களோ அதிலிருந்து அவர்களுக்கு தங்குற வசதியை நீங்க எடுத்துக் கொடுங்க, அவங்களுக்கு உணவை நீங்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை எடுத்து போட்டு அல்லாஹ் தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு தங்குற வசதி உணவையும் கொடுக்க சொல்றான். ஆனா முஸ்லீம்ல உள்ள அந்த ஹதீஸு தலாக் விடப்பட்ட பெண் ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு தேவையில்லைன்னு சொல்லுது குர்ஆனுக்கு முரண் சொல்லி அந்த ஆளுக்கு மரகலண்டு மறுத்திருக்கிறார். ஆனா உண்மை என்ன, அல்லாஹ் சொல்றது என்ன, முதல் தலாக்கு ரெண்டாவது தலாக்குக்கு. ஆனா நபி அவர்கள் முதல் தலாக்கு இரண்டாவது தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கா தங்குற வசதி வேண்டாம்னு சொன்னாங்க. ஃபாத்திமத்து பின் கைஸ் யாரு, மூணாவது தலாக்கு முழுமையாக தலாக்கு விடப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப குர்ஆன் வசனம் ஹதீஸும் தெளிவா இருக்குது, அல்லாஹ் சொல்லக்கூடிய தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு தங்குற வசதியும் உணவும் நீங்க கொடுக்கணுங்கிறது முதல் தலாக், இரண்டாவது தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி கணவன் அழைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்குங்கிறனால நீங்க செலவு செய்யணும்னு நல்லா சொல்றான். மூணு தலாக்கு விட்டுட்டா அதுக்கு பின்னாடி அவளை இவன் அழைக்க முடியாது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அவ்வளவுதான். பிரிஞ்ச பிறகு நீ கொடுக்கணுங்கிறது தேவையில்லைன்னு நபி அவர்கள் மூணாவது தலாக்குக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது அறிவுள்ள மக்களுக்கு விளங்கும். ஆனா இந்த சர்க்கசிக்கு விளங்கல, என்ன பண்ணிட்டாரு, குரானுக்கு முரண். அது இந்த டிஎன்டிஜேக்கும் விளங்கல, இவங்களுக்கு இந்த எம்ஏ சுலைமானுக்கும் விளங்கல. ஏன்னா இப்படி ஹதீஸ்களை மறுத்துக்கிறத பாக்குறோம். அதனால மதுபுக்காரர்கள் அவங்க மதுபுக்கு தோதுவாக இது போன்ற செய்திகளை எழுதி மதுபு சட்டத்துக்கு தோதுவாக ஹதீஸ்களை மறுக்கலாங்கிறதுக்காக அவங்க எழுதி வச்சாங்க. அப்ப இதெல்லாம் எடுத்துக்காட்டி இமாம்கள் மறுத்திருக்காங்கன்னு காட்டினீங்கன்னா அது மாதிரி மதுபுக்காரமா நீங்களும் ஒரு வழிகை இடங்கிறது தான் அதுல தெளிவாகுமே தவிர, மற்றபடி நீங்க சத்தியத்தில் உள்ள ஆளுங்கிறது என்ன செய்யாது, அறிவுள்ள மக்களிடத்துல சரியான கொள்கையில் உள்ள மக்களிடத்துல அது தெளிவாகாது. எனவே பயந்து கொள்ளுங்க, ஹதீஸ்கள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க, ஹதீஸ்களை இஷ்டத்துக்கு நீங்க மறுக்காதீங்க. மூமீன்களுடைய ஈமானோட விளையாண்டீங்கன்னா நாளைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய நிலை வருங்கிறத எச்சரிக்கையா சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.